துளிக்க புதுவாழ்வு நச்செடி குழு வழங்கும் அருட்சுடர். தேவசேரி அளிப்பவர் சகோதரன் குரு சிவாகரன் அவர்கள்.
அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் 1 Samuel 16:4-7 வாசிக்கப்பட்டது. தாவீது வாலிபனாய் இருந்தபோது ஆண்டவராகிய கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டு அவர் தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த சமயத்தில் வாசிக்கப்பட்ட சொல்லப்பட்ட செய்தி இது. ஆண்டவராகிய கடவுள் சாமுவேல் தீர்க்கதரிசியை தாவீதின் குடும்பத்தாரை சந்திக்கும்படி அனுப்புகிறார். சாமுவேல் இதுவரைக்கும் தாவீதை அவர் கண்டதே இல்லை. முதல் முதலாவதாக அந்த பெத்லகேம் என்ற அந்த ஊருக்கு அவர் செல்லுகிறார். அங்கே தாவீதின் குடும்பத்தாரை வர சொல்லுகிறார். எல்லாரும் வந்துவிட்டார்கள் தாவீதை தவிர. தாவீதனுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் வாட்ட சாட்டமாக எடுப்பாக தென்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது சாமுவேல் நினைத்துக் கொள்ளுகிறார், ஆண்டவராகிய கடவுள் தெரிந்து கொள்ளுகிற இஸ்ராயேல் நாட்டின் ராஜாவாய் தெரிந்து கொள்ளுகிற மனிதன் வாலிபன் இவனாய்த்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொள்ளுகிறார். முதலாம் அவன் வருகிறான், இவனாய்தான் இருக்குமா என்று நினைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல. அடுத்தவன் வந்தான், நிச்சயம் இவனாதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆண்டவர் சொன்னார், இவனும் அல்ல. இப்படி எல்லாரும் வந்துவிட்டார்கள். 7 சகோதரர்களும் வந்துவிட்டார்கள். ஒருவரையும் ஆண்டவர் அடையாளம் காட்டவில்லை. பின்பு ஆண்டவராகிய கடவுள் சாமுவேலுக்கு உணர்த்தியபடி சாமுவேல் தாவீதின் தகப்பன் ஈசா இடத்துல கேட்டார், உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா, இன்னும் வேற யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லு. அப்போ தாவீதின் தகப்பன் சொன்னார், கடைசி பையன் ஒருவன் இருக்கிறான், அவன் மிகவும் சின்ன பையன், ஆடுகளை பார்த்துக் கொள்ளும்படி அவனை நாங்கள் வனாந்திரத்தில் விட்டிருக்கிறோம், வர சொல்லுகிறோம், வேண்டுமானால் பாருங்கள், ஆனால் அவன் மிகவும் சின்ன பையன் என்று அவனை பற்றி அவன் இருக்கிற சூழ்நிலையை தாவீதின் தகப்பன் சொல்லுகிறார். இதோ தாவீது வந்தார். மெலிந்த நிலையில ஒரு சின்ன வாலிபன் தாவீது அவர் வந்தார். ஆண்டவர் சொன்னார், நாம் தெரிந்து கொண்ட வாலிபன் இவன்தான். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனாகிய கடவுளாகி நான் இதயத்தை பார்க்கிறேன் என்று இங்குதான் இந்த சாட்சியத்தை அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இனம்பான சகோதர சகோதரிமார்களே, மனுஷனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதெல்லாம் இன்றளவு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்கிற அந்த சூழ்நிலை அவர் அடையாளம் காட்டி நம்மோடு இன்றைக்கு பேசுவதை நாம் காணப்போகிறோம். மனுஷனுடைய பார்வைக்கும் கடவுளுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மனுஷர்களாக நாம் எல்லோரும் மற்றவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உடனுக்குடனே நாம் அடையாளம் கண்டுகொள்வது எதை கொண்டு தெரியுமா? அவர்களுடைய முக ரூபங்களை, விலை அடையாளங்களை கொண்டுதான். அநேகமாக நம்மில் எல்லாருக்குமாய் மற்றவர்களுடைய முகங்களை பார்த்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளுகிற ஒரு குணநலன் நமக்கெல்லாம் இருக்கிறது. நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில், அப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் எல்லாம் வந்துவிட்டவர்கள். மற்றவர்கள் அவர்களுடைய முகத்தை பாருங்கள், அது எவ்வளவு கலர்ச்சியா இருக்கிறது, எவ்வளவு அவர்களுடைய முகத்தில் அப்படியே பால் வடிகிறது. நான் நினைக்கிறேன் அவர்கள் ரொம்ப நல்லவர்களா இருக்க வேண்டும், அதனால்தான் அவர்களுடைய முகம் அப்படியா இருக்கிறது என்றெல்லாம் நாம் தீர்மானம் எண்ணுகிறது உண்டு. ஒரு முறை ஒரு ராஜா ஒருவன் இருந்தான். அவனிடத்துல பொழுது விடிந்தது என்று சொன்னால் அடுத்தவருடைய முகத்தை பார்த்த பின்புதான் அவன் தன்னுடைய அந்த நாள் அலுவலை அவன் துவக்குவான், ஆரம்பிப்பான். ஆகவே அவன் தினந்தோறும் வழக்கமாக ஒரு காரியத்தை செய்து கொண்டு வந்தான். தன்னுடைய அரண்மனையின் முதல் மாடியில அவன் இருந்து பொழுது விடிந்தவுடன் அந்த அரண்மனையின் ஜன்னலை திறந்து வெளியிலே அவன் முதலாவது ஒரு மனிதனை பார்ப்பான். இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை அந்த நாளெல்லாம் நடக்கும். மனிதனுடைய முகத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது என்று தீர்மானம் எடுக்கிற ராஜா அரசன் அவன். ஒரு நாள் அப்படி பொழுது விடிந்தது. அந்த அரண்மனை முதல் மாடியில ஜன்னலை திறந்து வெளியிலே பார்த்தான். ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து ராஜா இப்படி திரும்பியதான் தாமதம், அந்த ஜன்னலின் மர சட்டம் இந்த ராஜாவின் தலையில பட்டுவிட்டது, ரத்தம் வடிய ஆரம்பித்து விட்டது. அவனுக்கு வந்ததே கோபம். உடனே அருகில் இருந்த வீரர்களுக்கு சொன்னான், ராணுவ வீரர்களுக்கு, அவனை பிடியுங்கள். அவன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்தால் அவனை முகத்தை பார்த்து திரும்பினவுடன் என் தலையில அடிபட்டு விட்டது. அப்படி என்று சொன்னால் இவன் முகத்தை யாரெல்லாம் பார்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளவு முறை அடிப்படை என்று இப்போது எனக்கு தெரிந்து விட்டது. ஆகவே அவனை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்றவன் உத்தரவு போட்டான். உடனே ராணுவ வீரர்கள் ஓடி போனார்கள். வழியிலே போய்க் கொண்டிருந்த அந்த மனிதனை கைமயமாய் பிடித்தார்கள். அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. என்னையே பிடித்து சொல்லுகின்றீர்கள், நான் என்ன தவறு செய்தேன்? தவறு செய்தாயா? உன்னை பார்க்கிறவன் ஒருத்தனோடு உருப்படியா இருக்க மாட்டான்பா. உன்னை யாரெல்லாம் பார்க்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அடிப்படை. எம்ம நாட்டு ராஜாவுக்கே தலையில அடிபட்டுச்சு உன்னை பார்த்ததுனால. உன்னை என்ன செய்ய போறார்ப்பா ராஜா என்று சொல்லி அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அரண்மனையில் அவன் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிறான். ராஜா அவனை பார்த்து சொன்னான், நீ எவ்வளவு மோசமானவன் என்று எனக்கு தெரிந்து விட்டது. உன்னை பார்த்த தாமதத்தில் என் தலையில அடிபட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கவே கூடாது. ஆகவே உனக்கு நான் மரண தண்டனை கொடுக்கிறேன் என்றால், உன்னை பார்த்து எனக்கே தலையில் அடிபட்டது என்று சொன்னால் இந்த நாட்டில் எத்தனையோ பேர் உன்னை பார்ப்பார்கள் தினந்தோறும். அவர்களுக்கெல்லாம் தினமும் தலையில் அடிபட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் யாருக்கும் கொடுக்க போவதில்லை. ஆகவே உன்னை கொலை செய்யும்படி உத்தரவு போடுகிறேன் என்று ராஜா ஆத்திரத்தோடு சொல்லிவிட்டார். இதெல்லாம் பொறுமையோடு கேட்டுக் கொண்டிருந்த அந்த வழிபோக்கன் என்ன சொன்னான் தெரியுமா? ராஜாவே, என்ன பார்த்ததுனால உமக்கு தலையில அடிபட்டுச்சு, ஆனா உன்னை பார்த்ததுனால எனக்கு இப்ப தலையே போக போகுது. அப்போ என்னை விட நீ எவ்வளவு பெரிய மோசமானவன் என்று இப்பத்தான் எனக்கு தெரியுது என்று அவன் சொல்லிவிட்டான். இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். அரசன் வெட்கத்திலே தலை குனிந்து விட்டான். இனப்பான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் நாம் எல்லோரும் நமது வாழ்க்கை ஆரம்பிப்பதிலே மற்றவருடைய முக ரூபங்களில் இருக்கிற அடையாளங்களை கொண்டுத்தான் எத்தனையோ முறை நமது வாழ்க்கையில பல காரியங்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்தியாவில் இலங்கையில பாரம்பரிய சூழ்நிலையில அறியாமலே வளர்ந்த மக்களிடத்துல இந்த முகப்பார்வையை கண்டு தீர்மானம் போடுகிற வழக்கம் பழக்கம் எல்லாம் நிறைய உண்டு. ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எதை வைத்து தீர்மானிக்கிறார்கள்? முகத்தை வைத்துத்தான். மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எதை வைத்து தீர்மானிக்கிறார்கள்? முகத்தை வைத்துத்தான். வேற எதை வைத்தும் தீர்மானிப்பதே இல்லை. அவர்களுடைய குணங்களை வைத்து யாரும் அதிகமாக தீர்மானிப்பதில்லை. அவர்களிடத்தில் இருக்கிற தியாகங்களை வைத்து யாரும் தீர்மானிப்பதில்லை. அவர்களிடத்தில் இருக்கிற நடத்தையை கொண்டு அதிகமாக யாரும் தீர்மானிப்பதில்லை. நான் பார்த்த மாத்திரத்தில் அவருடைய முகம் எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க தான் எனக்கு தேவை, இவர் தான் எனக்கு வர வேண்டும், அவர் தான் வர வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. நியாயாதிபதியின் புஸ்தகம் 14 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். சாமுவேல் என்று சாம்சன் என்று சொல்லும் அந்த வாலிபன் திக்நாத் என்ற இடத்துக்கு சென்றபோது அங்கு ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான். அவளை எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்து விட்டான். அவனுடைய பெற்றோரிடத்தில் வந்து சொல்லுகிறான், நான் பார்த்த அந்த பெண்ணைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் சொன்னபோது அவன் பெற்றோர் சொன்னார்கள், தம்பி, நீ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், உன்னதமான கடவுளை வணங்குகிற ஒரு வாலிப பையன், ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்தான். அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுளுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு பெண்ணை அல்லவா நீ உன் திருமணத்துக்காக தேர்ந்தெடுக்கணும். அப்படி இருக்கும்போது அசுத்தாவிகளை வணங்குகிற ஒரு பெண், அசுத்த தேவதைகளை வணங்குகிற விக்கிரக ஆராதனைகளை செய்கிற அந்த பெண்ணை நீ இப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாயே, இது நியாயமா என்று அவன் பெற்றோர் சொன்னார்கள். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பெண் என் கண்ணுக்கு மிகவும் அழகா இருந்தா, ஆகவே அவளைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் என்று அவன் சொல்லிவிட்டான். அன்பான சகோதரனை சகோதரியே, அந்த வாலிபன் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியன், பரிசுத்த ஆவியினால் அவன் அழைக்கப்பட்டவன். ஆனால் அவன் தேர்ந்தெடுத்த பெண்ணோ அசுத்த தேவதைகளை வணங்குகிறவர், விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு பெண், அவளை திருமணத்திற்காக அவன் தேர்ந்தெடுத்து விட்டான். காரணம் என்ன சொன்னான் பார்த்தீர்களா? அவளிடத்துல விசுவாசம் இருக்கிறது, அவளிடத்துல ஒழுக்கம் இருக்கிறது, அவளிடத்துல பரிசுத்தம் இருக்கிறது, அவளிடத்துல நல்ல குணம் இருக்கிறது, அவளிடத்துல தியாகம் இருக்கிறது, அவளிடத்துல கீழ்படுகிற அந்த இதயம் இருக்கிறது, ஆகவேதான் அதை தேர்ந்தெடுத்தேன் என்று அவன் சொல்லவில்லை. பாருங்க, மாறாக என் கண்ணுக்கு அவள் அழகுள்ளவளாயிருந்தா. நடந்தது என்ன தெரியுமா? இதைதான் நான் செய்வேன் என்று அவன் உறுதியா இருந்தான். ஆனால் விளைவு என்ன? அவனுடைய வாழ்க்கையே அந்த தேர்ந்தெடுப்பால் தான் நிர்மூலமாக ஆரம்பித்தது. அவன் தேர்ந்தெடுத்த அந்த பெண்ணோடு அவன் வாழவில்லை, அந்த பெண்ணை வேறொருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். என்றால் அவனுடைய உள்ளத்திலே அந்த உத்தமம் இல்லாமல் போனது. இப்படியே அவன் பல பெண்களின் பின்னால் சுற்றி இறுதியில ஒவ்வொரு பெண்ணையும் அவர்களுடைய அழகை பார்த்து அவர்களுக்கு அழகுக்காக அவன் அடிமையானதுனால அவனுடைய அழைப்பும் அழிந்து போனது, அவனுடைய வாழ்க்கையும் இந்த உலகிலே நிர்மூலமானது என்று பைபிள் சொல்லுகிறது. இனம்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம், எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கலாம், எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு நமக்கு உண்டு. ஆனால் அந்த தேர்ந்தெடுப்பு வெளி அடையாளங்களை வைத்து மாத்திரம் இருக்கக்கூடாது என்றால் இந்த அழகு திறமை ஞானம் எல்லாம் 2-3 வருஷங்கள் ஆன பின்பு அழிந்து போய்விடும். அழகுக்காக ஒருவரை ஒருவர் தேர்ந்தெடுக்கிறவர்கள் 2 வருஷத்தில் அந்த அழகு மறைந்தவுடன் அவர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களிடத்தில் எத்தனையோ பண்பு இருக்கிறது, குணங்கள் இருக்கிறது, நல்ல ஒழுக்கங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் அவர்கள் எண்ணுவதே இல்லை. பெரிதாக இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுதான் காரணம். அன்றைக்கு திருமணம் நடக்கும்போது அழகாக இருந்த மனைவி இப்பொழுது அழகாக இல்லை, அன்னைக்கு திருமணம் செய்யும் போது அழகாக இருந்த புருஷன் இப்பொழுது அழகாகவில்லை, மனைவிக்கு வெறுக்கிறாள் அந்த மனைவி அந்த புருஷன். உண்மை பார்த்தாலே எனக்கு என்னமோ போல் இருக்கிறது, உண்மை பார்க்கவே வேண்டாம் போல எனக்கு தோன்றுகிறது எல்லாம் சொல்லுகிறார். ஏன்? அந்த புருஷனிடத்துல ஒழுக்கம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அவள் எதிர்பார்க்கிற அழகு அந்த புருஷனிடத்துல இல்லை. அன்பான சகோதரனே சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை எங்கே இருக்கிற தெரியுமா? வெளிய அடையாளங்களிலே. ஆனால் தேவனோ வெளி அடையாளங்களை பார்த்து தீர்மானிக்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்த்து தீர்மானிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இதைதான் இந்த வேத புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நானோ உள்ளத்தை பார்க்கிறேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள். ஹல்லேலூயா! உள்ளத்தை பார்க்கிற தேவன். இன்னைக்கு நாம் எல்லோரும் இந்த தேவனை ஆராதிக்கிறோம். இதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் என்பதை நாம் அவ்வளவாக நினைத்து பார்ப்பதில்லை. இந்த வேத சத்தியங்களிலே இதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 33:15 பாருங்க. சங்கீதம் 33:15, அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்கள் எல்லாம் அவர் கவனித்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. இதயங்களை உருவாக்கிற தேவன் இந்த பைபிள் போதிக்கும் தேவன். இந்த உலகில் அநேக மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு. எந்த மதமும் எந்த மார்க்கமும் மனிதனுடைய இதய சுத்தத்தை பற்றி ஒருபோதும் கோபிப்பதில்லை. கடவுளை பாடுவதைப்படி, கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதைப்படி, கடவுளிடத்துல பிரியமா இருப்பது எப்படி என்றெல்லாம் ஒரு வேலை சொல்லலாம். ஆனால் கடவுள் உன்னிடத்துல தூய்மையா இருக்கும்படி விரும்புகிறார் என்று இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை தவிர வேறொரு மார்க்கம் உங்களுக்கு ஒருபோதும் போதிக்காது. ஏன் கிறிஸ்தவம் அதை வலியுறுத்துகிறது தெரியுமா? என்றால் இந்த தெய்வந்தான் மனிதனை உண்டாக்கினவர், மனிதனுடைய இதயத்தை உண்டாக்கினவர். மத்தேயு 9 அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு திமிர்வாதக்காரன் ஒருவனை கட்டிலோடு கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு அந்த நோயாளியை பார்த்து என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போவோ என்று சொன்னார். இப்படி சொன்னதான் தாமதம். அங்கிருந்த பரிசேய சதுசேய மதவாதிகள் தங்கள் உள்ளத்துக்குள்ளே முனக ஆரம்பித்து விட்டார்கள். என்ன? பாவங்களை மன்னிப்பதா? பாவங்களை மன்னிப்பதா என்பதையுமா? ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வருகிற வரைக்கும் இந்த உலகில் ஒருவர் பாவங்களை மற்றவர்கள் மன்னித்ததை யாரும் கண்டதே இல்லை. யூதர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தெரியுமா? பாவிகள் என்று ஒருவரை கண்டுபிடித்தால் அவர்களை பல பேர் முன்னால ஓட விட்டு கல்லால் எடுத்து கொலை செய்ய வேண்டும். இதுதான் யூதர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சம்பவங்களை வேதாகமத்தில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பாவிகளை அடித்துத்தான் அவர்களுக்கு தெரியும், கொன்று கொண்டு தான் அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு மன்னிக்க தெரியாது. ஏதாவது ஒருவரை மன்னிக்கும்படி அவர்களுடைய மதம் அவர்களுக்கு போதிக்கவில்லை. மன்னிக்கிற இதயம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இந்த வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு பெண்ணை பாவத்தில் சிக்கினாள் என்று சொல்லி தெருவில் ஓடவிட்டு அடித்தார்கள். அவள் மேல் அவர்களுக்கு அனுதாபமே இல்லை. அவர்கள் என்னமெல்லாம் என்ன தெரியுமா? அந்த பாவி ஒழிய வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இதுதான் முதல் முறை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இயேசு சொல்லுகிறார். இதை இந்த மதவாதிகள் கேட்கிறார்கள், என்ன பாவங்கள் மன்னிப்பதா? அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர்கள் வெளிப்படையாக சொல்ல தைரியம் இல்லை, உள்ளத்திலே முனைகினார்களா? பாவங்களை கடவுள் தானே மன்னிப்பார், அதை மன்னிக்க இந்த இயேசுயா? அவர்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். பைபிள் என்ன சொல்கிறது பாருங்கள், மத்தேயு 9:3-4. அப்பொழுது வேத பாருகிறில் சிலர் இவன் தேவதூஷன் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் வெளியில சொல்லவில்லை, உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்களா? இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? ஹல்லேலூயா! கவனித்து பார்த்திருக்கலாம், தேவன் மனிதனுடைய இதயத்தின் சிந்தனைகளை அறிந்தவர். இனம்பான சகோதரனை சகோதரியே, நாம் நம்முடைய பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களை பற்றி என்ன நினைக்கிறோம் அவர்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோம் அது தேவனுக்கு தெரியும். இதுவேதான் நாம் இன்னும் புது படைப்பாக மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, ஜப வாழ்க்கையில, நம்முடைய சமூக வாழ்க்கையில, நம்முடைய தனி வாழ்க்கையில இன்னைக்கு நாம் எத்தனையோ விதமான பிரிவினைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே குடும்பமாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருவரையும் பற்றி நல்ல அபிப்பிராயம் நமது உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஒரே ஜப கூட்டமாக இருக்கலாம், ஆனால் ஒருவர் மேல் ஒருவர் நமக்கு அந்த நம்பிக்கை வளராமல் இருக்கிறது நமது இதயத்தில். ஒவ்வொருவரை பற்றி ஒவ்வொரு விதமான தப்பு அபிப்பிராயங்களை நம்முடைய இதயத்திலே சிந்தனையிலே நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது, தெரிவதும் இல்லை. அதனால்தான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் இன்னும் ஒன்று சேர முடியாதபடிக்கு, வளர்ச்சி அடையாதபடிக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நம்மிடத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மாத்திர நிச்சயம் மறந்துவிட வேண்டாம், தேவன் நமது இதயத்தின் சிந்தைகளை அறிந்தவர். இனம்பான தெய்வ மக்களே, அருமையான சகோதரனே சகோதரியே, இதனை ஒருபோது மறந்துவிட வேண்டாம். உன்னுடைய இதய சிந்தனையில என்னவாய் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னென்ன திட்டங்களை உன் இதயத்தில் நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய்? எப்படிதான் வாழ வேண்டும் என்று நீ இதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அது உனக்கே தெரியாது, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாது, உன் வீட்டாருக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு அது தெரியும். அது நன்றாகவே தெரியும். ஆகவேதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய இதய சிந்தைகளை அவர் அறிந்திருந்தார். ஆதியாகமம் 6:5 பாருங்கள். ஆதியாகமம் 6:5 பைபிள் என்ன போதிக்கிறது? நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அவல நிலையை தேவன் எப்படி அறிந்திருந்தார் என்பதை இது காட்டுகிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் தினமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு கவனித்து பார்த்தீர்களா? மனிதனுடைய வாழ்க்கையில் அக்கிரமங்கள் பெருகியிருந்தது. ஏன்? அவர்களுடைய இதயத்தின் நினைவு சிந்தை எல்லாம் தினமும் கொள்ளாததா இருந்தது என்பதை கர்த்தர் கண்டார். ஆமே நண்பர்களே, ஆகவேதான் அந்த மக்கள் அழிந்து போனார்கள். அன்புள்ள கடவுள் இந்த ஜனம் அழிவதற்கு அவர் கையளித்தார். அவர் அவர்களை அழிக்கவில்லை, அவர்களுடைய இதயத்தின் தவறான சிந்தனைகளே அவர்களை அழித்துவிட்டது. அதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். என்பான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய என்னுடைய இதயத்திலே நாம் தவறான சிந்தனைகளை தினந்தோறும் அடுத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னான். நம்ம யாரும் கீழே தள்ள வேண்டியதில்லை, யாரும் அழிக்க வேண்டியதில்லை. நாமவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து நாம் கீழே விழ ஆரம்பித்து விடுவோம். என்றால் நமது இதய சிந்தைகளை தேவன் அறிந்திருக்கிறார். இதைதான் வேத புத்தகம் சொல்லுகிறது. யோவான் 2:25 பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நூற்றுக்கணக்கான பேர் சுற்றி கொண்டிருந்தார்கள். அவர் எங்கு சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் சென்றார்கள். அவர் எங்கு உட்கார்கிறாரோ அங்கெல்லாம் உட்கார்ந்தார்கள். அவர் எந்த கிராமத்துக்கு சென்றாரோ அந்த கிராமத்துக்கெல்லாம் சென்றார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோவான் 2:25 இதோ பைபிள் இப்படியாக இந்த வசனத்தை நமக்கு எச்சரிக்கையாக இது பைபிள் சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கிவிடவில்லை. சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை நீயும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பின்னாலே சுற்றி கொண்டிருந்தார்கள். அவர் எங்கு போகிறாரோ அங்கு போனார்கள். அவர் எங்கு உட்கார்கிறாரோ அங்கு உட்கார்ந்தார்கள். அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்தார்கள். ஆனாலும் இயேசு அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர் நிறைவேற்றிவிடவில்லையா? எப்படி பார்த்தீர்களா? அவர் பின்னால் போன அந்த கூட்டம் சொன்னதெல்லாம் இயேசு செய்யவில்லையா? காரணம் என்ன என்றால், மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை பற்றி ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா! என்பான சகோதரனே, சகோதரி, தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில நீ எத்தனையோ காரியங்களுக்காக போராடலாம், மந்தாடலாம், ஜெபிக்கலாம். நீ அடைவதெல்லாம் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவைகளைத்தான் நீ அடைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீ அடைய வேண்டிய லட்சியம் ஒன்று உண்டு. அந்த லட்சியத்தை நீ இன்னும் எட்டி பிடிக்க முடியாதவளாய் இருக்கிறாய். எத்தனை பேர் சலித்து போகிறார்கள். ஒருமுறை நேரத்தில் ஒரு சகோதரன் வந்து சொன்னார், நான் எவ்வளவு ஜபம் செய்திருக்கிறேன் தெரியுமா, என்னமெல்லாம் எந்தெந்த போதகர் என்னமெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படியெல்லாம் நான் ஜபம் செய்திருக்கிறேன், அப்படியெல்லாம் நான் பாட்டு படித்திருக்கிறேன், அப்படியெல்லாம் நான் கைகளை விரித்து மண்டாடி இருக்கிறேன், நான் போகாத கூட்டங்கள் இல்லை, நான் போகாத ஆலயங்கள் இல்லை. ஆனாலும் நான் நினைத்த அந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இன்னும் எனக்கு கிடைக்காம போயிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று அவர் சொன்னார். நான் அவரை பார்த்து சொன்னேன், சகோதரனே, நீ செய்த ஜபம், நீ போன கோவில், நீ உட்கார்ந்த கூட்டங்களை பற்றி நீ பேசிவிட்டாய். ஆனால் நீ என்றைக்காக செய்த ஜபத்தை உள்ளபூர்வமாய் செய்திருக்கிறாயா என்று நீ சிந்தித்துப்பா. உன் ஜபங்கள் வெறும் முதற்கலவிலே இருந்துவிட்டு உன்னுடைய உள்ளம் அந்த ஜபத்தோடு ஒன்றிக்காமல் வெறும் உதடு மாத்திரம் ஜபித்தது, பாடியது, துணித்தது, போற்றியது, மந்தாடியது, உட்கார்ந்தது, நின்றது, ஆனால் உன் உள்ளம் அந்த ஜபத்தில் ஒன்றாய் இணைந்ததா? உள்ளபூர்வமான அந்த உள்ளார்ந்த மனுஷன் அந்த ஜபத்தில் ஈடுபட்டானா? உள்ளார்ந்த மனுஷி ஜபத்தில் ஈடுபட்டீர்களா? கொஞ்சம் யோசித்துப்பா. நீ உட்கார்ந்து கூட்டங்களை பற்றி பேசுகிறாய், நீ போன கோவில்களை பற்றி பேசுகிறாய், நீ செய்த ஜபங்களை பற்றி பேசுகிறாய், ஆனால் அந்த ஜபம் வெறும் உதட்டளவில் இருந்ததா, உள்ளத்திலிருந்து வந்ததா? யோசித்துப்பா. என்றால் தேவன் உதட்டை பார்க்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிறவர். இந்த வசனம் சொல்கிறது பாருங்க, அப்படி இருந்தும் அவர்களை அவர் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி அவர் இணங்கிவிடவில்லை. என் அருமையான தெய்வ மக்களே, தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கை நீ வீணடித்து விட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை நீங்கள் அப்படியே மறந்துவிட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை லட்சியம் உன் வாழ்க்கையில நிறைவேறாமல் போனது என்று சொன்னால் நீங்களே வெறுத்து போவீர்கள். ஆலயங்களும் வழிபாடுகளும் மந்தாட்டுகளும் ஜபங்களையும் துதிகளையும், இன்றைக்கு இந்த துதிகள் மந்தாட்டுகள் ஜபங்களை வெறுத்தவர்களின் நிலைமை இதுதான். நான் செய்யாத ஜபமா, நான் போகாத கூட்டமா, நான் வேண்டாத மந்தாட்டுக்களா, அப்படி இருந்தா அந்த கடவுள் எனக்கு என்ன செஞ்சுட்டாங்க? ஏன் அவர் செய்யவில்லை தெரியுமா? அவர்கள் செய்த ஜபங்கள் எல்லாம் உதட்டோடு தான் இருந்தது, உள்ளத்திலே இல்லை. அமினன்பானவர்களே, இதுதான் உண்மை. என்றால் தேவன் உதட்டை பார்க்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிறவர், அவர் இதயத்தை பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் நாம் எந்த நினைவில் இருக்கிறோம், எந்த சிந்தையில் இருக்கிறோம், எந்த உணர்வில் இருக்கிறோம், இவையெல்லாம் அறிகிறவர் காண்கிறவர் தான் தேவன். அதைதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்றைய பரிசேயர் சதுசேயர் மத தலைவர்கள், அவர்கள் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் இருந்தார்கள், திங்கட்கிழமையும் வேளக்கிழமையும். ஏன் திங்கட்கிழமை வேளக்கிழமை உபவாசம் இருந்தார்களாம் தெரியுமா? என்றால் மோசேன் 10 கட்டளை வாங்குவதற்காக சீனாய் மலைக்கு ஏறி போன நாள் திங்கட்கிழமை. அந்த 10 கட்டளை வாங்கிக் கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த நாள் வேளக்கிழமை. ஆகவே இந்த பரிசேயர் சதுசேயர் மதவாதிகள் இந்த மோசஸ் சீனாய் மலைக்கு ஏறி போன அந்த திங்கட்கிழமையும், அவர் சீனாய் மலையில் இறங்கி வந்த அந்த வேளக்கிழமையும் புனித நாளாக கருதினார்கள். ஆகவே வாரத்தில் ரெண்டு நாள் அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். நம்மில் யாரும் அப்படி இருக்க மாட்டோம். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு நம்மில் சில பேருக்கு. ஆனால் அந்த பரிசேயர் சதுசேயர்கள் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் இருந்தார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு தண்ணி தம்பள தண்ணீரை கூட அவர்கள் குடிக்க மாட்டார்கள். அப்படி ஒரு கடுமையான உபவாசம். இரண்டாவது, அவர்கள் நினைத்த இடங்களெல்லாம் ஜபம் செய்வார்கள். மூன்றாவது, அவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை, இந்த தோராவை, அவர்களுடைய புனித நூல் பழைய ஏற்பாடு, இது எப்பொழுதுமே மார்பில் அணைத்தவர்களாயவர்கள் இருந்தார்கள். தெருக்களில் அங்காங்கு தண்ணி தொட்டிகளை கட்டி வைத்திருந்தார்களா? என்றால் பாலஸ்தீன நாடு வறண்ட ஒரு பூமி, தண்ணீருக்கு அதிக கஷ்டம். தண்ணி தொட்டிகளை கட்டி வைத்து தாகமா இருக்கிறவர்களே வந்து குடியுங்கள் என்று கீழே ஒரு போர்டு எல்லாம் போட்டு வைத்திருந்தார்களா? இப்படியெல்லாம் நன்மைகளை செய்தவர்கள், சமூக பணிகள் செய்தவர்கள், தண்ணி தொட்டிகளை கட்டி வைத்தார்கள், பார்க்கிற இடங்களெல்லாம் ஜபம் செய்தார்கள், வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் இருந்தார்கள். அன்னைக்கு உபவாசம் இருக்க அந்த நாளில் அவர்களுடைய சாப்பாட்டை மற்றவர்களுக்கு கொடுக்கிற தான தர்மங்கள் எல்லாம் அந்த பரிசேயர் சதுசேயர்கள் செய்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 23 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்ன ஒரு ஆழமான வசனம் இருக்கிறது. இதோ சொன்னா, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்றார். நியாயமா? வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் இருக்கிறவனை பார்த்து இயேசுநாதர் சொல்றார், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே. தான தர்மம் செய்தவர்களை பார்த்து சொல்றார், தண்ணி தொட்டிகளை கட்டி வைத்தவர்களை பார்த்து சொல்றார், கண்டடமெல்லாம் ஜெபம் செய்தவர்களை பார்த்து சொல்றார், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை தன் நெஞ்சிலே அணைத்துக் கொண்டு அப்படியே தெருவிலே போய்கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள், அவர்களை பார்த்து சொன்னார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் ஏன் சொன்னார், ஏன் சொன்னார் தெரியுமா? இதெல்லாம் அவர்கள் வெளிப்பிரகாரமாக செய்து கொண்டு வந்தார்கள், ஆனால் உள்ளத்திலும் அவர்கள் கொலை பாவிகள் மன்னிப்பு பெறக்கூடாது, அவர்களை கொல்ல வேண்டும். காமன்பர்களே, தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். இந்த பரிசேயர் சதுசேயர் செய்கிறவர்கள் செய்ததை நம்மில பல பேர் செய்ய முடியாது. என்றால் அவ்வளவு பெரிய கடுமையான உபவாசம், தான தர்மங்கள், கண்ட இடமெல்லாம் ஜெபம். அவர்களை பார்த்து சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறை வெளியில பார்ப்பதற்கு அழகா தெரியும், ஆனா கல்லறைக்குள்ள எப்படி அந்த பின்னத்தின் நாச்சல் இருக்குமோ அப்படிப்பட்டவர்கள் நீங்க. என்ன சொன்னார் பாருங்கள், 10:23 அதிகாரம் 28 வசனம், நீங்களோ மனுஷருக்கு நீதிமான்கள் போல் வெளியில் தென்படுகின்றீர்கள், ஆனால் உங்கள் உள்ளத்திலோ நாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிரம்பியிருக்கின்றீர்கள். அனுப்பி பார்த்துக்கலாம். என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, நம்மில் எத்தனை பேர் இன்னைக்கு நாம் எல்லோரும் பக்திமான்கள், நம்ம எல்லோரும் கடவுளை நம்புகிறவர்கள், நாம் கடவுளை ஆராதிக்கிறவர்கள், நாம் கடவுளை துதிக்கிறவர்கள். ஆனால் ஒரு வினாடி ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்க, உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எத்தனை வருஷமா இருக்குது, மன்னிக்க முடியாத பிரச்சனைகள் எத்தனை வருஷமா இருக்குது. அந்த பிரச்சனை என்னவென்று பார்த்தால் ஒரு அப்பத்தனமான பிரச்சனை தான் இருக்கு. இல்ல, நான் விட முடியாது, நான் விட்டுக் கொடுக்க முடியாது, நான் அவங்கள மன்னிக்க முடியாது, அவங்க முன்னேறது என்னால் ஏத்துக்க முடியாது, அவங்க வளர்ந்து என்னால் பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது. ஆம், உள்ளம் அப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியில நம்மள ஒரு பக்திமான்கள், நம்மள ஒரு கடவுளை நம்புகிறவர்கள், நாம் துதிக்கிறவர்கள், நாம் கடவுளை போற்றுகிறவர்கள், நாம் ஜெபிக்கிறவர்கள், நாம் கடவுளை பற்றி பேசுகிறவர்கள். எந்த கடவுளை பற்றி? இதோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, மனுஷர்களுக்கு நீங்கள் நீதிமான்களாக தென்படுகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளமோ அக்கிரமங்களினாலும் அநியாயங்களாலும் நிரம்பியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினாரே, அந்த கடவுளை தான் நாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். என் அருமையான தெய்வ மக்களே, அந்த சத்தியம் நம்முடைய கையில் இருக்கிறது. இதை பார்த்தும் நாம் உள்ளொன்றும் வெளியொன்றுமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? இல்லை அருமையானவர்களே, உள்ளொன்று வெளியொன்று ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். உள்ளொன்று வெளியொன்றுமான ஒரு வட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், உண்மையை உண்மை என்போம், தவறை தவறு என்று சொல்வோம். உள்ளொன்று வெளியொன்றுமான வாழ்க்கையை தயவு செய்து அகற்றிவிடுங்கள், அது உங்களுடைய வாழ்நாளை குறைத்துவிடும், தேவனிடத்தில் இருந்து உங்களை பிரித்துவிடும். பாருங்க, இந்த பரிசேயர் சதுசேயரே, இவர்களே அவர் அப்படி சொன்னார் என்றால் நம்மை அவர் என்னத்தான் சொல்லாமல் இருப்பார். என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரி, தயவு செய்து உள்ளொன்று வெளியொன்றுமா இருக்காது. வெளியிலே நல்லவனாய் நல்லவளாய் ஜபம் செய்கிறவர்களாய் மந்தாவிடங்களாய் கடவுளை தேடுகிறவர்களாக நாம் இருந்துவிட்டு நமது உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளே மனுஷிக்குள்ளே விரோதங்களும் குரோதங்களும் பகைகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் சச்சரவுகளும் குற்றம் காண்பதும் பழி சொல்வதும் குறை சொல்வதும் குற்றம் சொல்வதும் பிரிவினை உண்டாக்குவதுமான அந்த உள்ளார்ந்த மனுஷன் மனுஷிக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஒரு நாள் நாம் மரணம் அடையும் பொழுது இந்த உடல் மண்ணோடு போய் மண்ணாய் போய்விடும், ஆனால் அந்த உள்ளார்ந்த மனுஷனும் மனுஷன்தான், தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். அதைதான் ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பான தெய்வ மக்களே, நாம் வணங்கும் தேவன் உடல் அடையாளங்களை பார்க்கிற தேவன் அல்ல, உள்ளத்தை இதயத்தை கூர்ந்து பார்க்கிற தேவன். அவருக்கேற்ற அவர் சொல்லுகிறபடிதான் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைதான் இந்த சத்திய வசனம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 15:8 பாருங்க, அன்றைய மதத்தை சார்ந்த மக்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி இயேசு அவர்களுக்கு போதித்தார். மத்தேயு 15:8 என்ன சொல்கிறது? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாக விலகியிருக்கிறது. கவனித்து பார்த்தீர்களா? அவனை சிலுவையில் கொள்ளும் என்று சொன்னார்கள் யூதர்கள். அவர்களும் பக்திமான்கள். இந்த உலகிலே யூதர்களைப் போல பக்திமான்களை யாரும் பார்க்க முடியாது. என்றால் இந்த உலகில் உள்ள மதங்கள் வளர்ச்சிக்கெல்லாம் யூதர்களுடைய மத வாயிலாக்கம் தான் காரணம். இந்தியாவில் இலங்கையில் இருக்கிற எத்தனை சடங்கு முறை எல்லாம் இருக்குது, எத்தனை பழக்க வழக்கெல்லாம் இருக்குது, உகாந்தா ஒரு பழக்கம், நிண்டா ஒரு பழக்கம் எல்லாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் யூதர்கள் தான். யூதர்களுடைய மத பழக்க வழக்கங்கள் தான் ஆசியா கண்டம் முழுவதும் பரவியிருப்பதை நாம் பார்க்கலாம். அம்மன் தானவர்களே, அவ்வளவு மத வைராக்கியம் உள்ளவர்கள் யூதர்கள். அவர்களை பார்த்து இயேசு சொன்னார்கள், இந்த ஜனங்கள் வாயால் என்னை புகழ்கிறார்கள், உதட்டால் என்னை போற்றுகிறார்கள், ஆனால் அவர்கள் இதயமோ என்னை விட்டு தூர இருக்கிறது. ஆகவே மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து இவர்கள் வீணாய் எனக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனித்து பார்த்தீர்களா? இதயம் தேவனோடு இல்லாமல் போய்விட்டால் நாம் செய்வதெல்லாம் மனுஷ கற்பனைகளாக போய்விடும். என்பான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய இதயம் தேவனோடு ஒன்று சேராமல் போய்விட்டால் என்னுடைய ஊழியம் மனுஷ கற்பனை ஊழியமாக போய்விடும். இதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. நாம் என்ன காரியத்தை செய்தாலும் நம்முடைய இதயம் தேவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். நீங்கள் ஜபம் செய்யும் போது கூட பாருங்கள், நீங்கள் கண்களை மூடி பாருங்கள், உங்கள் எண்ணங்கள் இதயம் எண்ணங்கள்லாம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் அது ஒன்றிப்புக்குள் வராமல் போய்விடுகிறது. அது வர வேண்டும். எங்கேயும் ஓடக்கூடாது. பணத்தின் மேலோ பதவியின் மேலோ சுயநலத்தின் மேலோ அவர் பேசினது இவர் பேசினது, அவர் சொல்லிவிட்டது இவர் சொல்லிவிட்டது, அவரை அப்படி கேட்பேன் இவரை இப்படி கேட்பேன் என்னமோ, அல்லது மற்றவருடைய உயர்வை பற்றியெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் வரவே கூடாது. நாம் அவர் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இதயமும் நம்முடைய எண்ணங்களும் தேவனுக்கு முன்புதான் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இதயம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். வேற எங்கேயும் போகக்கூடாது, போக விடக்கூடாது. அப்படி நம்முடைய இதய எண்ணங்கள் எல்லாம் வேற எங்கேயும் போக விட்டுவிட்டு நாம் கண்களை மூடிக்கொண்டு நாம் வாயால் என்னமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. என் அருமையான சகோதரி, என் அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில உன் கணவன் உன்னிடத்தில் எத்தனை முறை நன்மையை உண்மையை நீதியை நேர்மையை பற்றி வலியுறுத்தி பேசுகிறான், அதே உன்னால கடைபிடிக்க முடியல என்றால் உன்னுடைய ஜபத்திலே உன்னுடைய இதயம் தேவனிடத்தில் ஒன்று சேராமல் போவதனால. இரண்டான சகோதரனே, உன் மனைவி எவ்வளவோ உன்னிடத்தில் நீ இப்படியாக மாற வேண்டும், நீ இப்படியாக மாற வேண்டும், நீ இப்படியாக மாற வேண்டும் என்று சொல்லியும் அந்த ஒரு சாதாரண வாழ்க்கை முறை உன்னால மாற்றிக்கொள்ள முடியாமல் போகிறது. என்ன காரணம் தெரியுமா? நீ சேர ஜபத்தில் உன்னுடைய இதயம் தேவனுக்கு முன்பு இல்லாமல் இருக்கிறதுனாலதான். இதைதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8 18 21 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். அப்போஸ்தலர் 8:18-21 வரைக்கும், அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துவிடப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவையை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இயக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு நோயாளியை பார்த்து செபித்து உடனே நோய் போய்விடுகிறது. பிசாசு பிடித்தவனை பார்த்து சொன்னவுடன், இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னவுடன் அந்த பிசாசு ஓடி விடுகிறது. இந்த சிமியோன் என்கிற ஒரு மந்திரவாதி இவையெல்லாம் பார்க்கிறார். என்ன ஆச்சரியம், நாம ஒரு பிசாசு தடுக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் பிசாசோட நாம் போராட வேண்டியதா இருக்குது. ஆனால் இந்த இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் பெயரால் போ என்று சொன்னவுடன் ஒரு நொடி பொழுதில் அந்த பிசாசு ஓடிவிடுகிறது. என்ன ஆச்சரியம் என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு பெரிய மூட்டையில பணத்தை கட்டி கொண்டு வருகிறான். அப்போஸ்தலர்கள் இந்தாருங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் காணிக்கை, நீங்க செய்வது போலவே நானும் செய்யணும். யார் மேல் கை வைக்கிறேனோ அவர்கள் குணப்பெற வேண்டும், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், விசுவாசங்கள் ஓட வேண்டும், எனக்கு அந்த வித்தையை அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கள் என்று அவன் கேட்கிறான். அருமையானவர்களே, ஊழியம் செய்ய ஈடுபடுகிற நம்மிலே நாமும் எத்தனை முறை எத்தனையோ ஊழியர்களை போதனையை கேட்கும் பொழுது டிவியில பார்க்கும் பொழுது அவர்களைப் போலவே நானும் வர வேண்டும் என்று எண்ணிவிடுகிறோம் அல்லவா? ரொம்ப நல்லதுதான். ஆனால் அவர்களைப் போல நிற்பதனாலேயோ, அவர்களைப் போல பேசுவதனாலேயோ, அவர்களைப் போல குரலை மாற்றிவிடுவதனாலேயெல்லாம் நாம் வந்துவிட முடியாது. மாறாக அவர்களைப் போல ஆண்டவராக இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்பதனால மாத்திரம்தான் நாம் ஒரு சரியான ஊழியர்களாக, ஊழியக்காரிகளாக, தேவனுடைய கருவிகளாக மாற முடியுமே தவிர வேற எதனாலையும் அப்படியாக நாம் செய்யவே முடியாது. என்றால் ஆண்டவர் வெளி அடையாளங்களை பார்க்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிறவர். என்ன சொன்னார் பேதுரு அந்த மந்திரவாதி? பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகட்டும். உன் இதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லாதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாதகமும் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். கவனிச்சு பார்த்தீங்களா என்ன சொல்றாரு பாருங்க, பணத்தினால வரங்களை பெறலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை இல்லை, உன்னுடைய இதயம் தேவனுக்கு முன்பு செம்மையா இருக்க வேண்டும். என்பான தம்பி தங்கச்சி, உன்னுடைய இதயம் தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்த வேண்டும், நீதியா இருக்க வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும். இதான் அதனுடைய ரகசியம். நம்முடைய இதயம் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பு உண்மையா இருக்க வேண்டும், இதான் ரகசியம். வேறு ரகசியம் இல்லவே இல்லை. நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்வதற்கும், நாம் பரிசுத்த வல்லமைகளை பெற்றுக் கொள்வதற்கும், நாம் அடையாளங்களை நம் வழியாக தெய்வம் செய்வதற்கும், நம்முடைய போதனைகளை மற்றவர்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்வதற்கும், நம்முடைய போதனையில மற்றவர்கள் விடுவிக்கப்படுவதற்கும், நம்முடைய போதனையில் மற்றவர்கள் தொடப்படுவதற்கும் உள்ள ரகசியம் என்ன? நம்முடைய இதயம் தேவனுக்கு முன்பு உண்மையாகவும் உத்தமமாகவும் இருக்க வேண்டும். இதான் அவருடைய ரகசியம். இதைதான் வேதம் நமக்கு இன்றைக்கு போதிக்கிறது. ஆகவே இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்லுகிறார்? 2 நாளாகமும் 16:7 பாருங்க. 2 நாளாகமும் புத்தகத்திலே 16 ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் அதை நாம் பார்க்கலாம். 9 2 நாளாகமும் 16:9 தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கவிழ்ந்து பார்த்திருக்கலாம், தன்னை பற்றி எவர் ஒருவர் உத்தம இதயத்தோடு தன்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுக்கும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த கனடாவிலும் அது உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரனே, தேவன் தன் வல்லமையை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார், உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அந்த வல்லமை உங்கள் வழியாக வெளிப்படுத்த அவர் காத்திருக்கிறார். பைபிள் என்ன சொல்கிறது பாருங்கள், பூமியெங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. தனக்கு முன்பு உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு. உனக்கு படிப்பிலே வல்லமை தருவார், ஞானத்திலே வல்லமை தருவார், உனக்கு உடல் சுகத்தில் வல்லமை தருவார், உன் குடும்ப வாழ்க்கையிலே வல்லமை ஆண்டவர் தர காத்திருக்கிறார், உங்கள் ஊழியத்திலே வல்லமை தேவன் கொடுக்க காத்திருக்கிறார். நீங்கள் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நம்முடைய இதயத்தை இவ்வளவு அக்கிரமங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு, துரோகங்களை பாவங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு, அந்த இதயத்தை உத்தம இதயமாக தேவனுக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். அதை நாம் என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு அந்த வல்லமையின் ஆவியானவர் நம் இதயத்தில் வந்து குடிகொள்கிறார். ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரி, தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார், மனுஷன் மேல் அடையாளங்களை பார்க்கிறார், மேல் உருவங்களை பார்க்கிறவர்கள் மனுஷன். ஆனால் ஆண்டவராக கடவுள் ஒருபோதும் மேல் அடையாளங்களை பார்க்கிறவர் அல்லவே அல்ல, அவர் இதயத்தை பார்க்கின்றார், அவர் உள்ளத்தின் சிந்தைகளை அறிந்தனர். ஆகவே எபிரேயர் 3:12 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 3:12 இங்கே என்ன போதிக்கிறது பைபிள்? எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உயிருள்ள ஆண்டவரை விட்டு விலகுகிற பொல்லாத இதயம் உனக்கு இல்லாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உன் உதடு என்ன சொல்லுகிறதோ அதே உன் உள்ளமும் சொல்ல வேண்டும். உன் உதடு என்ன பேசுகிறதோ அதே உன் இதயமும் பேச வேண்டும். உன் உதடு என்னமெல்லாம் செய்ய நினைக்கிறதோ, உன் கண்கள் எதையெல்லாம் பார்க்க நினைக்கிறதோ அதெல்லாம் உன் இதயமும் பார்க்க வேண்டும். உன் சிந்தனையில் நீ எதையெல்லாம் தீர்மானிக்கிறாயோ அதெல்லாம் உன் இதயமும் தீர்மானிக்க வேண்டும். உன்னுடைய கண்கள் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறதால் உன் இதயமும் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும். உன் இதயம் அசுத்தத்தையோ வஞ்சகத்தையோ வேசித்தனத்தையோ கெட்ட நடத்தையோ மறைவான பாவத்தை இதயம் விரும்பிக் கொண்டு, நம்முடைய கண்கள் நம்முடைய வாய் நம்முடைய கண்கள் மாத்திரம் கடவுளையோ பரிசுத்தத்தையோ தேடிக் கொண்டிருப்பது போல நாம் இருக்கக்கூடாது. அம்மன் தான் அவர்கள்தான் பைபிள் சொல்லுகிறது, தேவனை விற்று விலகுகிற பொல்லாத இதயம் உங்களுக்கு இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அருமையான தெய்வ மக்களே, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உன்னுடைய இதயம் தேவனோடு இருக்கச்சு, உன்னுடைய கண்ணீர் மறைந்து போகும், உன்னுடைய கவலைகள் மறைந்து போகும், உன்னுடைய நோய்கள் மறைந்து போகும், உங்களுடைய பலவீனங்கள் மறைந்து போகும், உங்களுடைய வேதனைகள் மறைந்து போகும். நீங்கள் எப்படியெல்லாம் மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிறீர்கள், எந்தெந்த பிரச்சனைகளுக்காக எவ்வளவு மனதுருக்கத்தோடு வேண்டிக் கொள்ளுகின்றீர்கள் இல்லையா, அந்த வேண்டுதலுக்கு தக்கபடி உங்களுடைய இதயமும் தேவனிடத்தில் வந்து சேர வேண்டும். அந்த உத்தம இதயம் நமக்கு உருவாக்கப்படும் பொழுது தேவன் தன் வல்லமையை நமக்குள்ளே ஊற்ற காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இதயம் உத்தம இதயமாக அது மாற வேண்டும். உண்மை உள்ள இதயம் ஆண்டவராக இயேசு விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாம் எப்பொழுது எந்த ஒரு காரியத்திலும் மற்றவருடைய முக ரூபங்களை கண்டு மாத்திரம் நாம் ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. மற்றவருடைய வெளி அடையாளங்களை பார்த்து மாத்திரம் நாம் ஒரு தீர்மானத்துக்கு வரவே கூடாது. அவர்களுடைய உள்ள செயல்களை பார்க்க வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கிற நீதியை நேர்மையை பார்க்க வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கிற தியாகத்தை பார்க்க வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கிற உத்தமத்தை பார்க்க வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கையை நாம் பார்க்க வேண்டும். எல்லாம் தேவன் அவைகளைத்தான் பார்க்கிறார். வெறும் விளையாடலத்தை பார்த்து அவர் நல்லவர் என்றோ இவர் கெட்டவர் என்றோ நாம் ஒருபோதும் தீர்மானிக்கக்கூடாது. என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் பார்ப்பது போலத்தான் நம்முடைய பார்வையும் மாற வேண்டும். அதே நேரத்தில் நமக்குள்ளே நாம் வெறும் உதட்டளவில் மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக, அவரை மன்றாடுகிறவர்களாக, அவரை பற்றி பேசுகிறவர்களாக நாம் ஒருபோதும் இருந்துவிடாம, நம்முடைய உள்ளபூர்வமாய் அவரை துதிக்கிறவர்களாக, உள்ளபூர்வமாய் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உள்ளபூர்வமாய் அவரை தேடுகிறவர்களாக, உள்ளபூர்வமாய் அவருக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தேவன் தன்னை உத்தம இதயம் கொண்டவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பாடல், பழைய பாடல் நம்முடைய ஆலயங்களில் பாடுவோம். அந்த பாடல் இதயத்தை பற்றித்தான் நான் பாடுகிறேன். உங்கள் எல்லாருக்குமே அந்த பாடல் தெரியும். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ,
yeah.
பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன், நானோ இதயத்தை பார்க்கிறேன். அருமையான தெய்வ மக்களே, நாம் எல்லோரும் மற்றவர்கள் பார்த்து பார்த்து நம்ம என்ன நினைப்பார்களோ என்று எண்ணம் கொண்டவர்கள். அதனால்தான் நாம் எப்பொழுதுமே மற்றவர்கள் பார்வைக்கு ஏற்றவர்களைப் போலத்தான் நாம் வாழ வளர ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கை இனி நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் என்னை பார்க்கிறார், என் தேவன் என்னை விசாரிக்கிறார், அவருக்கு பிரியம் எதுவோ அப்படித்தான் நான் வாழ்வேன் என்ற அந்த தீர்மானம் நமக்கு இருக்குமே என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் நீதியும் நேர்மையும் உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக நாம் இருப்போம். கடவுள் இதயத்தை பார்க்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு எல்லா சமயத்தில் இருந்ததென்றால் உங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்போதுமே உண்மையே பேசுவீர்கள், பொய் பேச மாட்டீர்கள், நல்லதைத்தான் பேசுகிறீர்கள், நேர்மையானதைத்தான் பேசுகிறீர்கள், சந்தோஷமானதைத்தான் பேசுகிறீர்கள், ஒருவரை ஒருவர் மன்னிப்பதை பற்றித்தான் பேசுகிறீர்கள், ஒருவரை ஒருவர் நம்புவதை பற்றித்தான் பேசுகிறீர்கள். என் தெரியுமா, தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். ஆகவே தயவு செய்து இனி நாம் யாரும் ஐயோ அவர்கள் என்னை எப்ப என்ன நினைக்க போகிறார்கள், அதனால அவங்க பார்க்கறதுக்கு ஏற்ற விதத்தில் தான் நான் இருக்க போகிறேன் என்றெல்லாம் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அவர்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் உண்மையை உண்மை என்பேன், பொய்யை பொய் என்பேன், நீதியை நீதி என்பேன், சத்தியத்தை சத்தியம் என்று சொல்லுவேன். என்னால் என் தேவன் என் இதயத்தை பார்க்கிறார். இந்த அந்த சிந்தை உள்ள கடவுள் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். நல்லது. மனுஷன் ஒருவருடைய முகத்தை பார்த்து அவர்கள் எப்படியாய் தவறாக நினைக்கிறான், ஆனால் தேவன் அவர்கள் இதயத்தை பார்த்து அவர்கள் எப்படியாய் சமுதாயத்தில் உயர்த்துகிறார் என்பதை பற்றி இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புத்தகத்தில் நமக்கு எடுத்து காட்டுகிற அந்த சம்பவங்களிலிருந்து நமது வாழ்க்கையை கூட தேவன் எப்படியாக உயர்த்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். 1 Samuel 1:12-15 உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். 1 Samuel 1:12-15 உள்ள வேத பகுதி. அண்ணா திருமணமாகி பல ஆண்டுகள் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அதனால் அவள் மனம் கசந்து போயிருந்தாள். அவளுடைய குடும்பத்தார் அவளை பற்றி கேவலமாக பேசினார்கள். அவளுடைய உறவினர்கள் அவளை பற்றி மட்டரகமாக சொன்னார்கள். அன்றைய சமுதாயத்தில் அவளை பார்த்து என்னமெல்லாம் சொன்னார்கள். ஒருவேளை அவளுடைய புருஷனிடத்தில் சில குறைகள் இருந்திருக்கலாம். இந்த சமுதாயத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கை உறவில் ஒரு ஆணுக்கத்தில் பல குறைகள் இருந்தாலும் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை. பெண்ணுடைய குறைகளை பற்றி தான் பேசுவாங்க. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஒரு குறையும் இல்லாமல் போனாலும் கூட பெண்ணை பற்றித்தான் குறை சொல்லி பேசுவார்கள். என்றால் மனுஷர்கள் முகரூபங்களை பார்த்து தீர்மானிக்கிறவர்கள். அதனால தான் சமுதாயம் அப்படி இருக்கிறது. இது அண்ணால் எல்லாரும் தன்னை பற்றி கீழ்த்தனமாக பேசுகிறார்கள். ஆகவே அவள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டால், என்ன முடிவு? தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே அந்த தேவன் என் கர்ப்பத்தை தொட்டே தீர வேண்டும், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தே தீர வேண்டும், இல்லாமல் போனால் அவரை நான் விட மாட்டேன் என்ற அந்த உறுதியோடு அவள் தேவ ஆலயத்திற்கு போய் அந்த பலிப்பிடத்திற்கு முன்னாலே பல மணி நேரம் உட்கார்ந்தவளா அவளுடைய உள்ளம் கொதிப்படைந்த நிலையில அவள் உதடு மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறது. அவள் உள்ளம் கொதிப்படைந்திருக்கிறது, வியாகுலத்தில் இருக்கிறது, வேதனையில் இருக்கிறது. அவள் உதடு மாத்திரம் அசைந்து கொண்டிருக்கிறது. அப்படியே மலை போல அவள் ஒரு அசைவும் இல்லாமல் மலை போல அந்த பலிப்பிடத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கிறாள். அவளுடைய உள்ளம் பேசிக் கொண்டிருக்கிறது, உதடு கொஞ்சம் போடாமல் கை கால ஒன்றும் அசைக்காமல் அப்படியே உட்கார்ந்தபடி அந்த பலிப்பிடத்தை பார்த்தபடி அவள் உள்ளம் கொதிப்படைந்திருக்கிறது. அது இவருக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். இவருக்கு தெரிவதெல்லாம் என்ன தெரியுமா? அவளுடைய உதடு ரெண்டும் அசைந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். பல மணி நேரம் அவளை பார்க்கிறார், உள்ளே போகிறார், வெளியே வருகிறார், பார்க்கிறார், திரும்பி போகிறார், பார்க்கிறார். ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். என்ன முடிவுக்கு வந்து விட்டாரா? இதோ அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அவளை பார்த்து, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு நீ விளக்கி விட்டு. அவளை பற்றி அவமானமா பேசினதை கேட்டு அவள் அப்படியே செத்த பிணம் போல உட்கார்ந்திருக்கிறார். அந்த பலிப்பிடத்தை பார்த்து அவள் உதடு மாத்திரம் அசைந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய குரு, பெரிய பரிசுத்தவான், ஆனால் அவன் மனுஷன் தான் பாருங்க. என்னென்னாலும் மனுஷன் தானே. என்ன சொல்றாரு பாருங்க அந்த மனுஷன், அண்ணாலே நீ வெறிச்சிருக்க, குடிச்சிருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு குடிச்சிட்டு வரலாமா? ஒரு பெண் குடிய முதல்ல உங்ககிட்ட இருந்து அகற்று. அவருடைய முக ரூபத்தை பார்த்து அவள் குடித்திருப்பது போல வெறித்திருப்பது போல அவர் அவமானப்படுத்தி பேசிவிட்டார். என் அன்பான சகோதரனே, சகோதரி, எத்தனை சமயத்தில் உங்க பிள்ளைகளால் நீங்கள் அவமானப்படுத்தப்படும் பொழுது இந்த நிலைமையில தான் நீங்க இருப்பீங்க. உங்க உதடு மாத்திரம் அசைந்து கொண்டிருக்கும். மாடி வீடா இருக்கலாம் அல்லது நல்ல வீடா இருக்கலாம், அதுல நீங்க உட்கார்ந்து கொண்டு என்னமோ சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. அது மற்றவங்க பார்வைக்கு ரொம்ப தவறான ஒரு அடையாளமாகத்தான் இருக்கும். உங்க மேல எரிந்து விழுவார்கள். நீ என்னமோ தானா பேசிக் கொண்டிருக்கிறீங்க, என்ன சபிக்கிறீரா எங்களை என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதை செய்யல. நீங்க செஞ்சதெல்லாம் உங்க வேதனையே ஆண்டவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் மற்றவர்களோ உங்களை எவ்வளவாய் வேதனைப்படுத்தும்படி பேசிவிடுவார்கள் தெரியுமா? இந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக உங்களுக்கு நமக்கு அண்ணாளுக்கு வந்தது. அவர் குடித்திருப்பதாக அவர் பேசிக்கிட்டார். ஒரு குரு கடவுளுடைய சமுதாய சமூகத்தில் அவருக்கு ஊழியம் செய்கிறவரால் ஒரு மனுஷனுடைய மேல் அடையாளத்தை பார்த்து எவ்வளவு தவறா கணக்கு போட்டுட்டார் பார்த்தீங்களா? இவரே இவ்வளவு தவறா கணக்கு போட்டாரு. அப்ப இதெல்லாம் எத்தனை பேருக்கு அவர் சொல்ல ஆரம்பித்திருப்பார்? பார்க்கிற இடத்துல சொல்லியிருப்பார் இல்ல? அவர்கள் உறவினரிடத்திலும் பேசிருக்கலாம் இல்ல? இதுபோல சந்தர்ப்பங்கள் எத்தனை பேருகிறது இல்லையா உங்களுடைய வாழ்க்கை? உங்களை பற்றி யார் யாரெல்லாமோ தப்பாக பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் தேவனோ உங்கள் உள்ளத்தை அறிகிறார். நடந்தது என்ன? நீ வெறித்திருக்கிறாய், நீ குடித்திருக்கிறாய் என்று அவமானப்படுத்தி பேசிய இந்த அண்ணாளின் கர்ப்பத்தில் தான் சாமுவேல் என்று சொல்லும் அந்த மகாபெரிய தீர்க்க தரிசியை மகனாக தேவன் தந்தார். ஹல்லேலூயா. எதனால? அவளுடைய உள்ளத்தை தேவன் பார்த்து கொண்டிருந்தார். அதனாலதான் என்ன சொன்னால் பாருங்கள் அண்ணா, 15வது வசனம், ஐயா அப்படியல்ல, நான் மனம் உடைந்த ஒரு பெண், நான் மதுவாகலும் திராட்சரசமாகலும் அருந்தவில்லை. நான் ஆண்டவருடைய பலிப்பிடத்தில் என் இதயத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்ற பாருங்க ஐயா, நீ நினைக்கிறபடி நான் மது பானம் குடிச்சிட்டு வரல, நீ நினைக்கிறபடி நான் ஒயின் குடிச்சிட்டு வரல, நீ நினைக்கிறபடி நான் எந்த மது பொருளையும் நான் அறிஞ்சிட்டு இந்த இடத்துக்கு வரல. நான் உள்ளம் உடைந்த ஒரு பெண், என் தேவனுடைய பலிப்பிடத்தில் என் இதயத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். சாமி நண்பார்கள், அவள் இதயம் ஊற்றப்பட்டிருக்கிறது, அவள் உள்ளம் உடைந்த நிலையில் இருக்கிறாள். மற்றவர்களைப் போலெல்லாம் நம்மை போலெல்லாம் அவளுக்கு சத்தமா ஜெபிக்க தெரியாமல் போயிருந்திருக்கிறது. அவள் உள்ளம் உடைந்தவள். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில உள்ளமுடைந்த சூழ்நிலை வரும்போது உங்களால் ஒருபோதும் சத்தமா ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க வராது. உங்க உதடு மாத்திரம் தான் அசைஞ்சு கொண்டிருக்கோம், ஆனா உங்க உள்ளம் அந்த ஜெபத்தை சொல்லிக் கொண்டிருக்கு. யாரெல்லாம் உங்களை என்னெல்லாம் நினைக்கலாம் அதை பற்றி கவலையே இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவார். உங்களை எத்தனை பேர் எவ்வளவுக்கு எவ்வளவு தவறாய் தவறாய் கணக்கு போடுகிறார்களோ, தவறாய் தவறாய் நினைக்கிறார்களோ, உங்களை பற்றி எவ்வளவு பேர் தவறாய் தவறாய் பேசுகிறார்களோ, அதை பற்றி ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். உங்க உள்ளம் தேவனை நினைக்கட்டும். உங்கள் உள்ளம் ஆண்டவருக்கு முன்பு ஊற்றப்படட்டும். உங்கள் உள்ளம் தேவனை துதிக்கட்டும். உங்கள் உள்ளம் தேவனை நோக்கட்டும். உங்களுடைய இதயம் தேவனுக்குள் ஒன்றாக இருக்கட்டும். அது நிமித்தம் தேவன் உங்களை மென்மேலும் 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 உயர்த்திக் கொண்டே இருப்பார். உங்களை உயர்த்திக் கொண்டே இருப்பார். உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் கைத்தட்டி பாடுவதை பற்றி மற்றவர்கள் பரியாசமா பேசின காலங்களில் உண்டு, இன்றைக்கும் பேசுவார்கள். நீங்கள் சத்தமா ஜெபம் பண்ணுவதை பற்றி எத்தனை பேர் குறை சொல்லியிருப்பார்கள். நீங்கள் கைகளை வைத்து மன்றாடி தடுத்து எத்தனை பேர் குறை சொல்லியிருப்பார்கள். ஆனால் தேவன் உங்களை மென்மேலும் உயர்த்திக் கொண்டே இருக்கிறார். உங்களை வளர செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் எல்லைகளை பெருகிக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் புது புது மனிதர்களை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். என் நண்பானவர்களே, எத்தனையோ சமயத்தில் உங்களோடு நெருங்கி பழகிறவர்களால் கூட உங்களுடைய வெளி அடையாளங்களைத்தான் அவர்கள் குற்றமாய் பார்க்க முடிந்தது தவிர உங்களுடைய உள்ளத்தை அவர்களால் பார்க்க முடியாமல் போனது. ஆனாலும் நீங்கள் வளர்கின்றீர்கள். இந்த ஜபக்குழு வளர்கிறது, இந்த ஊழியங்கள் வளர்கிறது. பல புதிய புதிய மனிதர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பல புதிய புதிய திட்டங்களை உருவாக்கிக் கொண்டே போகிறார்கள். இதுல வளர்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எந்த தெரியுமா, தேவன் உங்களுடைய உள்ளத்தை காண்கிறவர், நம்முடைய இதயத்தை அவர் காண்கிறார். நம்முடைய இதயத்தின் எண்ணங்களை அவர் அறிகிறவர். மற்றவர்களைப் போல வெளி அடையாளங்களை பார்க்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். இனம்பான சகோதரனே, இனம்பான சகோதரி, யார் உங்களை பற்றி என்ன சொல்லிக் கொண்டாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. உங்களை என்னமெல்லாம் நினைத்தாலும் அதை பற்றி எண்ணக்கூடாது. நீங்கள் தேவனை எப்படியெல்லாம் ஆராதிக்கின்றீர்கள், எப்படி ஊழியம் செய்கின்றீர்கள், எப்படியெல்லாம் நீங்கள் செயல்படுகின்றீர்கள், அந்த செயல்களை ஒரு காலம் மாற்றிக்கொள்ள வேண்டாம். அடுத்தவர்களுக்காக உங்கள் உள்ளங்களை தேவன் அறிந்தனர். அவர் விரும்புகிற அந்த ஆனந்த பலிகளை நாம் எப்பொழுதும் அவருக்கு ஏறெடுத்துக் கொண்டிருப்போம். நம்மை அவர் உண்டாக்கினவர், நம்மை அவர் மீட்கிறவர், நம்மை அவர் அபிஷேகிக்கிறவர், நம்மை அவர் உயர்த்துகிறவர், நம்மை அவர் வளர செய்கிறவர். உங்களுடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துவார். உங்களுடைய வேலையை உயர்த்துவார். உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார். உங்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ இதயத்தை பார்க்கிறேன் என்றார் ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒன்று சாமுவேல் 21 அதிகாரத்தில் 10-15 வரைக்கும் உள்ள வேறு பகுதிகளை பாருங்கள். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 21 அதிகாரம் 10-15 வரைக்கும் உள்ள வேத பகுதிகள். தாவீது பரிசுத்த ஆவியானவரால் தொடப்பட்டார். இஸ்ரவேல் நாட்டின் அரசனாக உருவாவதற்கு. அன்பானவர்களே, தாவீது பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே தாவீது இஸ்ரவேல் நாட்டின் ராஜாவாக வந்துவிடவில்லை. நெருங்கிய 13 ஆண்டு காலம் தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலே சவால்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. இப்படித்தான் உங்களுடைய நம்முடைய ஊழிய வளர்ச்சி கூட. நாம் ஏதோ ஒரு கூட்டத்தில் சேர்ந்தவுடன், கொஞ்சம் பாடினவுடன், ஜெபித்தவுடன், துதித்தவுடன், நாம் உடனே பெரிய ஊழியராக, ஊழியக்காரிகளாக நாம் மாறிவிட முடியாது, வந்துவிட முடியாது. அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும். பாடுகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நாம் எல்லாவற்றிலும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், தாவீது ஆண்டவராக கடவுளுடைய நாமத்தின் மேல் வைராக்கியமாக இருந்தார். கோலியாத்தை நிர்மலமாக்கினார். அந்த கோலியாத்துக்கு அந்த நாட்டு ராஜாவே சவுலே பயந்து கொண்டு ஒரு கட்டிலின் கீழே கூடாரத்தில் ஒளிந்து கொண்டிருந்தவர். ஆனா 17 வயது நிரம்பிய தாவீது, என் தேவனுடைய நாமத்திலே நான் உன்னை ஜெயிப்பேன் என்று சொல்லி கோலியாத்தை ஜெயித்தார். நடந்தது என்ன? அதான் உங்களுக்கு நமக்கு நடக்கும். நீங்க ஊழியம் செய்கின்றீர்கள், நீங்கள் பாடுகின்றீர்கள், நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள், நீங்கள் சபையில மக்கள் வெவ்வேறு இடங்களில் செதறி போகாதபடிக்கு, இந்த சபையில அறியாமலே வாழாதபடிக்கு, இந்த சபை மக்களை விசுவாசிகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் நீங்களும் நாம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நடப்பது என்ன? இந்த சபையை சார்ந்த மக்களே உங்களை எதிர்ப்பார்கள், குறை சொல்வார்கள், உங்களை கேவலப்படுத்தி பேசுவார்கள், உங்களுமே இல்லாத பொருளாதாரம் சொல்லுவார்கள். ஊழியம் செய்வதனாலே உங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி கூட போகிற ஜனங்கள் இந்த ஊரில் இருக்கத்தான் செய்வார்கள். என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதனால. ஆனா உண்மை நிலைமை என்ன தெரியுமா? தாவீதின் வாழ்க்கையில இருந்து அதை தெரிந்து கொள்ளலாம். தாவீது கோலியாத்தை வந்து விட்டார். இஸ்ராயலுக்கு பெரிய பயம் போய்விட்டது. என்ன செஞ்சிருக்கணும் எல்லாரும்? இந்த நாட்டிலே யாராலும் எதிர்க்க முடியாத கோலியாத்தை இந்த வாலிப பையன் தாவீது எதிர்த்தாரு, ஜெயித்தாரு, என்ன ஆச்சரியம் என்று புகழ்ந்திருக்கணும். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ராயல் நாட்டு பெண்கள் புகழ்கிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. வந்ததே வம்பு. சவுல் காதல இந்த பாட்டு போய் விழுந்தது. என்ன? நான் கொன்றது 1000, அந்த சின்ன பையன் தாவீது கொன்றது 10,000. இப்படியே விட்டோம் என்று சொன்னான், நாளைக்கு இந்த ஜனங்களே சேர்ந்து அவனை கொண்டு வந்து இந்த நாற்காலியில் உட்கார வச்சிருவாங்க போல தெரிஞ்சு. ஆகவே விடக்கூடாது என்று சொல்லி என்றைக்கு இந்த புகழ்ச்சி சவுல் கேட்டானோ அன்றைக்கு அவன் கையில ஈட்டி எடுத்தான். தாவீதை பார்க்கிற இடத்துல எல்லாம் அந்த ஈட்டியை தூக்கி எடுத்தான். இதுதான் ஊழியத்துல கூட நடக்கும். நீங்க பாடுகிற பாட்டு, நீங்க செய்யற பிரசங்கம், நீங்க செய்யற ஊழியங்களை அநேக பெரிய ஆட்களுக்கு மற்றவர்கள் போய் சொல்லும் பொழுது, பாருங்கள் அவர்கள் வாலிபர்களா இருந்தாலும் என்னமாய் செய்கிறார்கள், எப்படியாக செய்கிறார்கள், அப்படியாக செய்கிறார், எப்படியா செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருந்தால்தான் சந்தோஷப்பட முடியும். ஆனால் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் போனார் என்று சொன்னால், அதை கேட்ட அந்த நாளிலிருந்து அநேக பெரிய ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்துள்ளார்கள். இது நிச்சயமா நடக்கும். தாவீது என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்றையிலிருந்து தாவீது இடத்துல ஒரு வல்லமை இருந்தது. தீமையை தாவீது அழித்தார், கோலியாத்தை அழித்தார், எல்லாரும் புகழ்ந்தார். அந்த நாட்டு மன்னன் சவுல் தாவீதுக்கு விரோதியாக மாறினார். ஆனால் தாவீது சவுலை எதிர்க்க தயாராக இல்லை. அருமையானவர்களே, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருப்பதற்கு அடையாளம். உங்களை மற்றவர்கள் குறை சொல்லலாம், ஆனால் நீங்க யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மற்றவர்கள் உங்க பேரை கெடுக்கலாம், ஆனால் நீங்க யார் பேரையும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எவ்வளவு பெரியவர்கள் எதிர்க்க நினைக்கலாம், நீங்கள் யாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தேவன் பார்த்துக் கொள்வார். அதுதான் தாவீது செய்தார். எத்தனையோ சமயத்தில் சவுல் தாவீது இடத்துல சிக்கினார். ஒரு மலை குகையில சவுல் தூங்கி கொண்டிருந்த போது தாவீது போய் அவருடைய மேலிருந்த அந்த ஆடையின் ஒரு பகுதியை கிழித்துக் கொண்டு வந்து விட்டார். தாவீது நினைத்திருந்தால் சவுலை அங்கு கொண்டு போட்டிருக்க முடியும். அந்த சால்வையை கொஞ்சம் கிழித்துக் கொண்டு வந்து விட்டார் என்ற யோசித்து பாருங்க, அவரை குத்தி கொண்டிருக்க முடியும். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. ஒரு இடத்துல தனிமையாக சவுல் சிக்கிக் கொண்டார் தாவீதுக்கு முன்பு. தாவீது நினைத்திருந்தால் அவரை கொண்டு போட்டிருக்கலாம். ஆனால் சவுல் அதை தாவீது அதை செய்யவில்லை. என் தெரியுமா, பரிசு தாவியானவர் தாவீதுக்குள்ளே இருந்தார். இந்த போராட்டம் எனக்கு அவசியம்தான், நான் ஓட வேண்டியது அவசியம்தான், நான் பாடுபட வேண்டிய அவசியம்தான், நான் ஓட வேண்டியது அவசியம்தான், ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்ற அந்த உறுதி இந்த தாவீதுடைய இதயத்திலே இருந்தது. பாருங்கள், இப்படி ஒரு முறை சவுல் தாவீதை துரத்தி கொண்டு வந்தபோது இந்த தாவீது சவுலுக்கு நண்பனாக இருக்கிற ஆகீஸ் என்று சொல்பவனுடைய ஒரு தேசத்திற்குள் தாவீது போய்விட்டான். அங்கு என்ன நடக்கிறது பார்க்கலாம். 1 Samuel 21:11-15 வரைக்கும் உள்ள வேதங்கள். ஆகீஸின் ஊழியக்காரர் தாவீதை பார்த்து, தேசத்து ராஜாவாக தாவீது இவன் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாக ஆகீசுக்கு முன்பு மிகவும் பயந்து கவனிச்சுப்பாங்க. சவுலுடைய நண்பனான ஆகீஸ் ராஜாவின் நாட்டுக்குள்ளே தாவீது இருக்கிறாரு. அந்த ராணுவ வீரர்கள் தாவீது அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கோலியாத்தை கொன்றவன் இவன் தானே, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று புகழ்ந்தார்கள். அந்த இந்த தாவீது தானே? ஓ, நம்மிடத்தில் வசமாய் சிக்கிக் கொண்டார். பாருங்கள், இப்போது தாவீது நினைத்தால் அவர்களை எதிர்த்து போராட முடியும். என்ன செய்யறார் பாருங்க, தாவீது அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசல்படி கதவுகளை கீறி கொண்டு தன் வாயிலிருந்து நுரையை தள்ளி தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தார். கண்டு பார்த்தீங்களா, தன்னை எதிராளிகள் சூழ்ந்து விட்டார்கள். உடனே தாவீது என்ன செய்தார் பாருங்க, கையை மடக்கிக் கொண்டாராம், கோணலாக வாயை கோணலாக ஆக்கிக் கொண்டாராம், வாயில நுரத்தலனாராம் தாவீது, கை காலெல்லாம் கோணலாக்கிக் கொண்டார், சுரத்தில் போய் கீழ ஆரம்பித்தாராம். பைத்தியக்காரன் போல தாவீது, பைத்தியக்காரனா சுய புத்தி உள்ளவனா? யார் தாவீது? தாவீது சுய புத்தி உள்ள ஒரு வாலிபன். ஆனால் அந்த எதிராளிகள் முன்பு தாவீது என்னமாய்த்திருந்தா? பைத்தியக்காரனா. எல்லாரும் பார்க்கறாங்க. சிலர் சொன்னவர்கள் இவன் தான் தாவீது, அடுத்து சொன்னே தாவீதாடாயும் பைத்தியக்காரன்டாயும். தாவீதாயது, தாவீது எவ்வளவு பெரிய வீரன், தாவீது எப்படி நிற்பார், தாவீது என்று சொல்லி பைத்தியக்காரனை பிடிச்சிருக்கிறோமே. கடைசியில் ஆகீசுக்கு முன்பு கொண்டு போனார்கள். பாருங்க என்ன நடக்குது பாருங்க, அந்த ஆகீஸ் ராஜாவுக்கு முன்பு தாவீதை கொண்டு போகிறார்கள். தாவீது வாயில நுரை தள்ளி கொண்டு வாயை கோணலாக வைத்துக் கொண்டு கை காலெல்லாம் கோணி வைத்துக் கொண்டு வித்தியாசமாக நடந்து கொண்டு அந்த கதவுகள் எல்லாம் கீறி கொண்டு தாவீது நின்று கொண்டிருக்கிறார். ஆகீஸ் ராஜா வந்ததே கோபம் அவனுக்கு. அங்க இருக்கிற ராணுவர்களை பார்த்து அவன் சொல்றான், பாருங்க அவன் பிரச்சனை பாருங்க, ஏயா நீ அரண்மனையில பைத்தியக்காரங்க கம்மியா இருக்கிறான்னு சொல்லி இன்னொரு பைத்தியக்காரனு கொண்டு வந்திருக்கிறீங்களா தாவீது என்று சொல்லி, தாவீது எப்படி இருப்பான் வீரனாக, நீ அரண்மனையில ஏற்கனவே 1000 பைத்தியக்காரன் இருக்கிறான், இதுல இவன் ஒரு பைத்தியக்காரனா, முதல்ல வெளியே கொண்டு போவே இவன கவனிச்சு பாத்தீங்களா? அவன் நிலைமை பாருங்க, அவன் அரண் மேல நிஜமாவும் பைத்தியக்காரன் நிறைய பேர் இருந்துக்கிறாங்க. அவங்க நண்பாடவர்களே, நண்பான சகோதரனே சகோதரியே, எத்தனை சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்க எதிராளிகள் முன்பு பைத்தியக்காரத்தனம் போல மாறியிருக்கிற தெரியுமா? உங்களை விரோதிக்கிற, உங்களை பகைக்கிறவர்கள் முன்பு, உங்களை வஞ்சிக்கிறவர்கள் முன்பு, உங்க சொந்தக்காரர்கள் முன்பு எத்தனை சந்தர்ப்பத்தில் நீங்க பைத்தியக்காரத்தனமா பேசியிருக்கிறீங்க தெரியுமா? பைத்தியக்காரத்தனமான சில வேலையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க, ஆனா உண்மையிலேயே நீங்க பைத்தியக்காரர் இல்ல, ஆனா நீங்க பைத்தியக்காரா நடந்து கொண்டீர்கள். பைத்தியக்காரர் போல பேசினீர்கள், பைத்தியம் பிடித்தவர்களைப் போல நீங்கள் நடந்தீர்கள், ஆனா உண்மையிலே நீங்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் அல்ல. அந்த சூழ்நிலை உங்களை பைத்தியக்காரர்களைப் போல மாறிவிட்டது, உங்களை பைத்தியக்காரிகளைப் போல ஆக்கிவிட்டது இந்த சூழ்நிலை. உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அவமானம் வந்துவிட்டது என்றால் உங்க தைரியமெல்லாம் போயிடும், நீங்க பைத்தியக்காரங்க மாதிரி மாறிடுவீர்கள். மற்றவர்களுக்கு பயந்து போய் நீங்கள் பைத்தியக்காரத்தனமான செயலெல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். ஆனால் தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கின்றார், உங்கள் இதயத்தில் இருக்கிற வேதனைகளை அவர் அறிவார். தாவீது வெளியில பைத்தியக்காரன போல நடந்து கொண்டாலும் உண்மையிலே தாவீது பைத்தியக்காரன் அல்ல, அவர் இதயத்தில் வேதனை இருந்தது, அவர் இதயத்தில் அந்த கண்ணீர் இருந்தது, அவருடைய இதயத்தில் அந்த குழப்பம் இருந்தது, அவருடைய இதயத்தில் அந்த தேவனை தேடுகிற அந்த வாஞ்சை இருந்தது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த நாட்டின் மகாராஜாவின் சிங்காசனத்தில் மற்றவங்க பார்வையில் எல்லாம் பைத்தியக்காரன போல சுற்றி கொண்டிருந்த இந்த தாவீது தான் தேவனால் ஒரு நாள் உட்கார் வைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. 1 Samuel 29:27-28 வசனங்களை படித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் நாட்டை 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அவர் தீர்க்காயுள்ளவராக இருந்தார், அவர் பெரிய செல்வந்தராக இருந்தார், அவர் மகிமை உள்ளவராக இருந்தார். அவர் முதிர் வயதிலே சிங்காசனத்தில் அமர்ந்தபடி அவர் மரணத்தை சந்தித்தார். யார்? தாவீது மகாராஜா. ஒரு காலத்தில் மற்றவங்களுக்கு முன்னால பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சவர் இன்றைக்கு மகாராஜாவாய் வாழ்ந்தார். அமன்பானவர்கள் மற்றவங்க அவருடைய முக ரூபத்தை பார்த்தார்கள், தேவனோ எதை பார்த்தார்? உள்ளத்தை பார்த்தார். நேர்மையான தெய்வ மக்களே, அவமானங்கள் வரும்பொழுது, தோல்விகள் வரும்பொழுது, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும்பொழுது, நஷ்டங்கள் வரும்பொழுது, நோய்கள் வரும்பொழுது, இழப்புகள் வரும்பொழுது, நினைத்தது நடக்காமல் போகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பு பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கை போல தெரியும். நீங்கள் பேசுவது பைத்தியக்காரத்தனமா தெரியும், நீங்க நடப்பது பைத்தியக்காரத்தனமா தெரியும், ஆனா உண்மையிலே நீங்க பைத்தியக்காரர் அல்ல. அந்த தோல்வி, அந்த குறை, அந்த வேதனை, அந்த அவமானம், அந்த பிரச்சனை, அந்த வேலையில்லாத திண்டாட்டம், மற்றவர்களை நம்பி ஏமாந்து போனது, இதுவெல்லாம் தான் உங்களை பைத்தியக்கார மாதிரி நடத்தியதை தவிர நீங்கள் உண்மையிலே பைத்தியக்காரர்கள் அல்லாத தேவன் அறிவார், உங்களை அவர் உயர்த்துவார். தேவன் உள்ளத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். பாடல் ஒன்று சொல்லுகிறது,
கலங்கும் மனிதனே சுவைப்பா, கலக்கம்
பிரேமதாஸ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது இலங்கை ராணுவம் வெறிப்பிடித்தவர்களைப் போல அவர்களுக்கு யாரெல்லாம் சந்தேகத்தில் தோன்றுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கைது செய்து கொண்டு போய் அவர்கள் சுட்டு தள்ளினார்கள். அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தப்பித்த ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த யாழ்ப்பாணத்தில் கடுமையான ஒரு குழப்பம், ஈடுபடாய் புகுந்து எல்லாரும் இழுத்துக்கொண்டு போகிறார்கள், சுடுகிறார்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் சுடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் ரெண்டு பெண் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு, என்னுடைய வயதான பெற்றோர் அவர்களை அழைத்துக் கொண்டு, நாங்கள் அந்த பஸ்ஸில், இந்த பஸ் ஒதுதான் புறப்படுகிறது, அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறி உட்கார்ந்து விட்டோம். அந்த பஸ் போய் கொண்டிருந்த நேரம் எதிரிலே ஒரு ராணுவ ஜீப் வந்தது. அதுல 15 பேர் ராணுவ வீரர்கள் இறங்கினார்கள். எல்லாம் வெறி பிடித்தவர்களைப் போல இறங்கினார்கள். இதுல யார் யாரெல்லாம் தமிழர்கள், தனியா வந்து நில்லுங்கள் என்று சத்தம் போட்டு அவர்கள் அந்த சிங்கள மொழியில சொன்னார்கள். இதுவரைக்கும் என் கண்முன்னால் எத்தனை வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள் எல்லாம் இப்படி தெருவில் நிற்க வைத்து சுட்டார்கள். அதெல்லாம் நினைச்சு பார்த்த நான், என்னுடைய ரெண்டு வாலிப பெண் பிள்ளைகளுடைய கதி என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் கண்ணுக்கு முன்னால் அது வந்தது. என்னை அறியாமலே நான் பயிற்சிக்காரனை போல மாறிவிட்டேன். நான் என்ன பேசுவது தெரியாமல் ஒழுங்கினேன். வாயெல்லாம் தண்ணீர் போட்டு ஆரம்பித்தது. என் கை காலெல்லாம் நடுங்கு. இந்த 15 ராணுவ மிலிட்டரிக்காரர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். ஏன்னா நாங்கள் மாத்திரம்தான் அது தமிழ் குடும்பம். வயதான தாய் தரப்பினெல்லாம் அப்படியே கலங்கி போன நிலையில என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பெண் பிள்ளைகளை என்னை பின்னால் என்று பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு என்ன ஆகுமோ என்ற அந்த பயத்தில் நான் என்ன பேசுறது தெரியாமல், அவர்கள் என்னமோ கேட்கணும், என்னமோ உளறி, அவர்கள் என்னமோ சொல்ல, நான் என்னமோ பேசுகிறேன், நான் என்னமோ சத்தம் போடுகிறேன், நான் என்னமோ சொல்லுகிறேன். இதெல்லாம் ஒரு ராணுவ மிலிட்டரிக்காரன் பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் சொன்ன மற்றவங்களுக்கெல்லாம், இவன் பைத்தியக்காரன் போல தெரியுது, இதுல நம்ம ஒன்று செய்யறேன், நாம போகலாம் என்ன. அவன் போயிட்டான். அவன் போன பின்னால்தான் எனக்கு அந்த சுய நினைவு வந்தது. பைத்தியக்காரனே இல்ல அந்த நேரத்தில். ஆனா அந்த ராணுவ வீரர்கள், அந்த மிருகத்தனமா அவர்கள் இறங்கி வந்த அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது, என் பிள்ளைகளுடைய நிலை என்ன ஆகுமோ என்று நினைச்சு நான் பைத்தியக்காரன் போல மாறிட்டேன். அந்த வெளி அடையாளத்தை பார்த்துட்டு நான் உண்மையிலே பைத்தியக்காரன் என்று சொல்லி அவர்கள் எங்களை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் போன பின்பு தான் எனக்கு சுய புத்தி வந்தது, நினைவு வந்தது. நான் என்ன பேசுறேன், அவர்கள் என்ன ஆனாங்க என்று என் பிள்ளைகளிடத்துல, என் தாய் தரப்படத்துல கேட்டேன். அவர்களும் அவர்கள் கண்ணீரோடு சொன்னார்கள், நீ என்ன செய்தீர் என்று உனக்கே தெரியவில்லை, எங்களுக்கும் அது விளங்கவில்லை. இவர்களிடம் உன்னுடைய சுய அறிவு புத்தி அந்த ஞானம் எங்கு போனது? அவர்கள் இடத்துல கேட்டார், எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. எனக்கு இந்த சம்பவம் நன்றாக விளங்குகிறது. அப்படினால் தாவீது அந்த எதிராளிகள் சூழ்ந்த போது அவர் உண்மையிலே பைத்தியக்காரனா இல்ல, அவர் அந்த சூழ்நிலை அவர் பைத்தியக்காரனா ஆக்கிடுச்சு. ஆனால் தேவன் அவரை தப்புவித்தார். அதே போலத்தான் எங்களையும் கூட என் தேவன் தப்புவித்தார் என்று அந்த சகோதரன் அவருடைய குடும்பத்தோடு என்னிடத்துல இந்த சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். அமன் பானவர்களே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தீர்ப்பு சொல்லுவான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், உங்களுடைய வேதனைகளை பார்க்கிறார். ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிற அந்த தேவனுக்கு பிரியமான மக்களாக நீங்கள் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலர் 2 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக மேறி சென்று பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பினார். அப்போ என்ன நடந்தது என்று பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது 4 வசனம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரிலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். என்ன ஒரு ஆச்சரியம், படிப்பறிவு இல்லாத அப்போஸ்தலர்கள். அருமையானவர்களே, இதை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு உண்மையும் இங்கே சொல்ல என்னை தூண்டுகிறார். என்ன தெரியுமா, இயேசு எருசலேமிலே போதித்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் எருசலேமிலே யூத வேதாகம கல்லூரிகள் இருந்தது. அதுல தான் இந்த வேத வல்லுநர்கள், மறைநூல் அறிஞர்கள், இந்த பரிசேயர்கள் எல்லாரும் படித்தவர்கள். கமாலியேல் என்று சொல்லும் ஒரு பெரிய தியாலஜிஸ்ட், வேத அறிஞர் அதில் இருந்தவர். எருசலேமிலே யூத வேதாகம கல்லூரி ஒன்று இருந்தது. இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை மோசஸ் எழுதிய இந்த ஐந்து புனித நூல்களின் பாடங்களை கற்றுக் கொடுக்கிற வேதாகம கல்லூரி அது இருந்தது. ஆனால் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பரலோக கடவுள் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு தன்னுடைய 12 சீடர்களை பாமரர் நிலைமையிலிருந்து தான் தெரிந்து கொண்டார். குடும்பங்களில் இருந்து மீன் பிடிக்கிறவர்கள், தச்சு தொழில் செய்கிறவர், எல்லாரும் குடும்பஸ்தர். அவர்களை இந்த ஒரே தகுதி இவர்களுக்கு இருந்தது. இவர்களுக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை. இவர்கள் பெரிய பெரிய டாக்டர் பட்டம் வாங்கினவர்கள் அல்ல. இவர்கள் பெரிய பெரிய அறிவாளிகள் அல்ல. இவர்கள் ராஜ குடும்பங்கள் இருந்து வந்தவர்கள் அல்ல. இவர்கள் பெரிய ஞானிகள் அல்ல, பெரிய மேதைகள் அல்ல. இவர்கள் எல்லாரும் இயேசுவை பின்பற்றினவர்கள். அவ்வளவுதான். என்ன செய்தார் இயேசு? பரலோகத்தின் தரவுகோள்களை உங்கள் கையிலே கொடுப்பேன். யார் கையில? அவரை பின்பற்றினவர்கள் கையில. ஹல்லேலூயா! இதுதான் தேவனுடைய தேர்ந்தெடுப்பு. பாருங்கள், இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இப்பொழுது இந்த மனிதர்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்தவங்க, தெரியாது என்று சொன்னவங்க, கோழைகள், பயந்தவங்க, இந்த அப்போஸ்தலர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வந்து அவர்களை போர்த்திக் கொண்டார். நடந்தது என்ன பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, இவர்கள் பல பாஷைகள் பேசினார்கள். ஹல்லேலூயா! இவர்கள் படித்தவர்கள் அல்ல, பெரிய டாக்டர் பட்டு வாங்கினவர்கள் அல்ல. இவர்கள் யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் போனவங்க அல்ல. அந்த புத்தகம், இந்த புத்தகம் என்று சொல்லி ஆராய்ச்சி செஞ்சவங்கல்ல. இவங்கெல்லாம் இயேசுவை பின்பற்றினவர்கள். அவ்வளவுதான். இவர்கள் ஞானிகள் அல்ல, மேதைகள் அல்ல, தலைவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள். இயேசுவை பின்பற்றினவர்கள். உங்களுக்கு நமக்கு அந்த ஒரு தகுதி தான் இருக்கணும். நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும். பரிசுத்தாவியை பொழிந்தார், பேச வைத்தார். பாருங்கள், இந்த சுவிசேஷம் எழுதினது யார்? டாக்டர்கள் அல்ல, அறிவாளிகள் அல்ல, மேதைகள் அல்ல, தியோலஜியன்ஸ் அல்ல. இந்த சுவிசேஷம் எழுதினவர்கள் பேதுரு எங்க போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினார்? யோவான் எங்க படிச்சாரு? மார்க் எங்க படிச்சாரு? மத்தேயு எங்க படிச்சாரு? இயேசுவை பின்பற்றினார். அவர்தான் படிப்பறிவு இல்லாதவர்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரி, ஞாபகம் வைத்துக் கொள்ளு, நீ கடவுளை தவிர வேற எதை சார்ந்திருந்தாலும் தேவன் உன்னை பயன்படுத்த மாட்டார். நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லன் உள்ளவர். இந்த உலகத்தை அசைப்பார், நம்மை கொண்டு ஆத்துமாக்களை அவர் ஜெயிப்பார், நம்மை கொண்டு பிசாசின் அதிகாரங்களை அவர் உடைப்பார், நம்மை கொண்டு நோயின் கட்டுகளை உடைப்பார், நம்மை கொண்டு நாம் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள் என்ன நடந்தது. இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார்கள், பல பாஷைகள் பேசுகிறார்கள், பல நாட்டு மொழிகள் அவர்கள் வாயில் வருகிறது. அதை கண்டு அநேகவர் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அங்கேயும் குறை சொன்னவர்கள் இருந்தார்கள். என்ன நடந்தது? 13 வசனம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 12 வசனத்தை பாருங்கள், எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு, இது என்னமாய் முடியும், இது யாரால முடியும், எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கேயே ஒரு கூட்டம் இருந்ததா பரியாசம் பண்றது. 13வது வசனம் பாருங்கள், மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தால் நிறைந்து இப்படிலாம் உளறி கொண்டிருக்கிறார்கள் என்று பரியாசம் சொன்னார்கள். கண்டு பார்த்தீர்களா? அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஆரோக்கரிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள், பேசுகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஒரு பக்கம் அநேக பேர் ஆச்சரியத்தில் பிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள், சில பேர் இவர்கள் குடித்திருக்கிறார்கள், வேர்த்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்களா? கழிச்சு பார்த்தீர்களா? மனுஷன் முகத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லுவான், ஆனால் மற்றவர்களால் இவர்கள் குடித்திருக்கிறார்கள், வெறுத்திருக்கிறார்கள் என்று பரியாசத்துக்குள்ளாக்கப்பட்டார்களே, இந்த அப்போஸ்தலர்களை கொண்டுதான் இயேசு இந்த உலகில் தன்னுடைய சபையை கட்டி உயர்த்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் மன்னிப்பதை நான் மன்னிப்பேன், நீங்கள் கட்டவிழ்ப்பதை நான் கட்டவிழ்ப்பேன் என்றால் இந்த அப்போஸ்தலர்களை கொண்டுதான். தெரியுமா? அவர்கள் உள்ளத்தை தேவன் அறிந்திருந்தார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரி, மனுஷன் முகத்தை பார்த்து அவன் நினைக்கிறபடியெல்லாம் தீர்ப்பு சொல்லுவார், ஆனால் தேவனோ உள்ளத்தை பார்க்கிறவர், தீர்ப்பு சொல்லுகிறவர், அவர் உயர்த்துகிறார். ஆகவே அண்ணாவின் முகத்தை பார்த்து அவள் குடிகாரி என்று பரியாசம் அடினார்கள். அந்த அண்ணால் தான் தீர்க்கதரிசியின் தாயாக மாறினார். தாவீதின் முகத்தை பார்த்து தாவீது பைத்தியக்காரன் என்று பரியாசம் அடினார்கள். அந்த தாவீது தான் இஸ்ரேல் நாட்டின் மகாராஜாவாய் 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அப்போஸ்தலர்களை பார்த்து இவர்கள் குடிகாரர்கள், வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று பரியாசம் அடினார்கள். இந்த அப்போஸ்தலர்களை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தை மீட்கிறார், பரலோகத்தின் அதிகாரங்களை அவர்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா! அந்த தேவன் நம்மையும் அன்னாலை போல, தாவீதை போல, அப்போஸ்தலர்களைப் போல உயர்த்தவும் பெருக வைக்கவும் சிங்காசனத்தில் அமர வைக்கவும் காத்திருக்கிறார். மன்றாடுமா? நம்ம எப்ப கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த அழைப்பின் செய்தி, மனுஷனோ முகத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லுவான், நானோ இதயத்தை பார்க்கிறேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கண்களை மூடுவோம். நம்மை முழுவதுமாக ஒரு நிமிஷம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை சமயம் நாமும் கூட மனுஷர்கள் பார்க்கிறார்களே என்று சொல்லி நாம் எப்படியெல்லாமோ நம்மை மாற்றிக்கொள்ள நினைத்திருக்கிறோம். நாமும் எத்தனை முறை மற்றவர்களை வெளி அடையாளங்களை பார்த்து அது சரி என்றோ அது தவறு என்றோ நாமும் தீர்மானித்திருக்கிறோம். எண்ணி பார்ப்போம், மனம் வருந்துவோம். தேவனே, என் உள்ளத்தில் எப்பொழுதுமே மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன நினைக்கப் போகிறார்கள் என்ற அந்த எண்ணமே வளர்ந்து கொண்டிருந்தது. என்னை மன்னிய, மாறாக நீ என்னை பார்க்கிறீர் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் என்னில் வளர்ந்து அதற்கு ஏற்ற விதத்தில் நான் வாழ மாற அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் துதிப்போம். எல்லாரும் தயவு செய்வோம், எல்லாரும் அதை செய்வோம். உங்களை ஒப்புக் கொடுங்க, எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பார், தேவனும் இதயத்தை பார்க்கிறார். இதயத்தை பார்க்கிறார், ஒப்புக் கொடுங்க. எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. அண்ணாவை போல உங்களுக்கு உள்ளம் உடைந்து போன உள்ளம், உங்கள் உடைந்து போன உள்ளம், உங்கள் உடைந்து போன உள்ளம் கதறுகிறதா? நீங்கள் சாமுவேலை காண்பீர்கள். தாவீதை போல சூழ்நிலை, தோல்வி, நோய், அவமானம் உங்களை பைத்தியக்காரர்களைப் போல மாற்றி வைத்திருக்கிறதா? நீங்கள் சிங்காசனங்களை காண்பீர்கள். அப்போஸ்தலர்களைப் போல உங்களுடைய அபிஷேகங்கள் பரியாசம் பண்ணப்படுகிறதா? ஏளனப்படுத்தப்படுகிறதா? நீங்கள் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வீர்கள். துதிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் தேவனை துதிப்போம். அப்பா, மற்றவர்கள் எல்லோரும் என் வெளியடையாளங்களை பார்த்து குற்றப்படுத்தினார்கள், குறை சொன்னார்கள், அவமானப்படுத்தினார்கள். எங்கள் வெளியடையாளங்களை பார்த்து மற்றவர்களால் எங்களை பேரை கெடுத்தார்கள். எங்கள் வெளியடையாளங்களை பார்த்து எவ்வளவுதான் எங்களை எவ்வளவு பேர் ஆண்டவரை ஏமாற்றினார்கள், எத்தனை பேர் அப்படியெல்லாம் செய்தார்கள். ஆனால் தேவனை நாங்கள் இன்னும் நிர்மணமாகாமல் இருக்கிறோம். காரணம், எங்களுடைய உள்ளத்தை நீ பார்க்கிறீர்கள். உனக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்கள், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவன் இதயத்தை பார்க்கிறவர். உள்ளொன்று வெளியொன்றுமாக நாம் வாழ வேண்டாம். உள்ளத்தை பார்க்கிற தேவன். அவருடைய சுகத்தில் வாழ்வோம், உண்மையான சமாதானத்தோடு வாழ்வோம், உண்மையான சந்தோஷத்தோடு வாழ்வோம். உள்ளத்திலே பகையை வைத்துக் கொண்டு வாழ வேண்டாம். உள்ளத்தில் இருள் இருக்க வேண்டாம். உள்ளத்தில் இச்சைகள் இருக்க வேண்டாம். உள்ளத்தில் அவநம்பிக்கைகள் இருக்க வேண்டாம். உள்ளத்திலே போலி பக்திகள் இருக்க வேண்டாம். உள்ளத்திலே விக்கிரகங்கள் இருக்க வேண்டாம். தேவன் இதயத்தை பார்க்கிறவர், தேவன் இதயத்தை பார்க்கிறவர். அங்கு விக்கிரகங்கள் இருக்க வேண்டாம். அங்கு பகைகள் இருக்க வேண்டாம். அங்கு விரோதங்கள் இருக்க வேண்டாம். அங்கு தேவன் இருக்க வேண்டும். இதயத்தில் தேவ ஆவி இருக்க வேண்டும். அங்கு சமாதானம் இருக்க வேண்டும். அங்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். அங்கு விடுதலை இருக்க வேண்டும். என் தேவன் என்னை உயர்த்துவார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென்பான பிள்ளைகளே, தம்பி தங்கைமார்களே, உன் இதயத்தில் எந்த வஞ்சனைக்கு இறந்தராது, உன் உள்ளத்தில் எந்த அசுத்தங்களுக்கு இறந்தராது, எந்த அநியாயத்து கிடந்தராது, எந்த மறைவான காரியங்களுக்கு கிடந்தராது. தேவன் இதயத்தை பார்க்கிறார், இதயத்தை பார்க்கிறார், இதயத்தை பார்க்கிறார், இதயத்தை பார்க்கிறார். எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். அரசு தாவியானுடைய பிரச்சனை இந்த அரங்கம் முழுவதும் லாபிக் கொண்டிருக்கிறது. விடுதலையின் தேவன், மகிமையின் தேவன், அற்புதங்களின் தேவன் லாபுகிறார். வல்லமை விளங்கும்படிக்காக தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது.
Yeah. என்ன சொன்னாலும் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறது